ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு பஞ்சதசி. இதில் நம்ம வந்து கடந்த வகுப்புகளில் 25 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கு நம்ம 26வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கலாம். இப்போ கடைசியாக நம்ம வந்து பார்த்த 25வது ஸ்லோகத்தில் வந்து அந்த வியஸ்டி சமஷ்டி அப்படிங்கிறதுக்கான வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிட்டோம். வியஸ்டினா தனித்த உடல், சமஷ்டினா ஒட்டுமொத்த உடல்கள். அப்போ இங்கே ஜீவன் என்பவன் வியஸ்டி தன்மையில் தன்னை தனித்துவப்படுத்துகிறான். ஈஸ்வரன் என்பவன் சமஷ்டி தன்மையில் தன்னை ஒரே உடலாக பார்க்கிறான் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் இந்த இருவேறு பிரிவுகளும் உபாதிகளால் தான் உண்டாகியிருக்கிறதே தவிர அதற்கு ஆதாரமான சைத்தன்யத்திலே எந்த வேறுபாடுகளும் கிடையாது. அதுதான் இந்த பாடத்தினுடைய முடிந்த முடிவு. அப்போ இங்கே சாட்சி சைத்தன்யமாக இருக்கக்கூடிய ஆத்மா பிரம்மம் வந்து எதிலும் சம்பந்தப்படுவது கிடையாது. அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருந்துக்கிட்டே இருக்கு. அது மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சியாகவும் இருக்கு. அதுக்கு தான் அவஸ்தாத்ரய சாட்சி. அது வந்து விழிப்பு நிலையிலையும் பார்த்துக்கிட்டே இருக்கும், சம்பந்தப்படாது. கனவு நிலையிலையும் பார்த்துக்கிட்டே இருக்கும், சம்பந்தப்படாது. ஆழ்ந்த உறக்க நிலையிலையும் பார்த்துக்கிட்டே இருக்கும், சம்பந்தப்படாது. அப்போ இந்த மூன்று பேதமைகளும் எப்படி உண்டாகுது? உபாதிகளுக்கு தான் உண்டாகுது. அந்த உபாதிகளில் உண்டாகும்போது ஜீவனுக்கு உண்டானா ஒரு மாதிரி பேர், ஈஸ்வரனுக்கு உண்டானா ஒரு மாதிரி பேர் அப்படின்ட்டு நம்ம நேற்றைய பாடத்தில் பார்த்தோம். அதாவது ஜீவனுக்கு கனவு வந்தால் தைஜசன், ஈஸ்வரனுக்கு கனவு வந்தால் இரண்ய கர்ப்பன் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதனுடைய தொடர்ச்சி வந்து இப்போ என்னங்கிறத பார்ப்போம். ஸ்லோகம் 26. தத்போகாய புனர் போக்கிய போகாயதன ஜன்மனே பஞ்சீகரோதி பகவான் பிரத்யேகம் வியதாதிகம்னு சொல்றார். வியதாதிகம் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஜீவனின் அனுபவத்திற்காக மீண்டும் அனுபவிக்கப்பட வேண்டிய அல்லது அனுபவிக்கப்பட்ட பொருள்களும் அவற்றை அனுபவிக்கும் இடமும் உண்டாவதற்கான காரியத்தை ஈஸ்வரன் ஆகாசம் முதலிய ஒவ்வொரு பூதத்தையும் கொண்டு பஞ்சீகரணம் செய்கின்றான் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே ஈஸ்வரன் வந்து பஞ்சீகரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறதுனால தான் இங்கே ஜீவர்களுக்கெல்லாம் உடம்பு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இங்கே இந்த ஸ்லோகத்தில் அதான் சொல்ல வர்றாரு. அதாவது இந்த பஞ்சீகரணம் ஏன் நடக்கணும் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் அடிப்படையில் அந்த பூதங்களுடைய ரேஷியோ வந்து ஒன்றுக்கொன்று மிக்ஸ் ஆகும்போது அதன் மூலமாக தான் உடம்பு உருவாக்கப்படும். ஏன்னா உடம்பு வந்து பௌதீக உடம்பு எடுக்கணும்னா பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை தேவைப்படுது. அப்போ அந்த சேர்க்கையில் பஞ்சபூதங்கள் இப்போ படைப்பில் எப்படி இருக்குது அப்படின்னா சூட்சமமாக இருக்குது. இப்போ அந்த சூட்சமான பஞ்சபூதத்தை வந்து பஞ்சீகரணம் மூலமாக ஸ்தூல பூதங்களாக மாற்றம் செய்யணும். அப்போ ஸ்தூல பூதங்களாக மாற்றம் செஞ்சால்தான் இங்கே ஜீவர்களுக்கான உடல்கள்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே வந்து நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னா, சூட்சம நிலையில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், அந்தக்கரணம் எல்லாமே இப்போ வந்து ஸ்தூல நிலைக்கு மாற்றம் அடைய போகிறது என்று நம்ம பார்க்குறோம். எல்லாமே இப்போ ஸ்தூல நிலைக்கு மாற்றம் அடைய போகுது. அப்போ சூட்சமாக இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஸ்தூல நிலைக்கு மாற்றம் அடையணும்னா அதற்கான ஒரு மைய கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சீகரணம் என்று இங்கே சாஸ்திரம் பேசுது. அதாவது பஞ்சீகரணம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புனீங்க அப்படின்னா, பஞ்ச அப்படின்னா ஐந்து நம்ம ஏற்கனவே தெரியும். ஈகரணம் அப்படின்னா கலந்து அமைத்தல் அர்த்தம், ஒன்று சேர்த்தல், ஒன்றுக்கொன்று கலந்து உருவாக்குதல் அப்படிங்கிறத ஈகரணம் அப்படிங்கிற வார்த்தையில் பஞ்சீகரணம் என்று இங்கே சாஸ்திரம் அழைக்குது. அப்போ இங்கே நாம் பார்க்குற இந்த பௌதிக பூதங்கள் இருக்கு இல்லையா, காற்று, நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம் அப்படிங்கிற இந்த படைப்பு எப்படி வந்தது அப்படின்னா, இந்த பஞ்சீகரணம் ஆனதுனால தான் வந்தது. பஞ்சீகரணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவைகளெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமாக இருந்தது, கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது. அப்போ எப்படி இப்போ வந்து அஞ்சு கரணங்கள் சொன்னோம் இல்லையா, பஞ்ச இந்திரியங்கள் சொன்னோம். அதாவது என்னென்ன பார்த்தோம், நாண இந்திரியங்கள் ஐந்து, கர்ம இந்திரியங்கள் ஐந்து. அப்போ இந்த ஐந்து இந்திரியங்களும் உண்மையிலேயே எப்படி இருந்தது, அதாவது ஸ்தூலமாக உருவாவதற்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா, அது சக்தியாக மட்டும்தான் இருந்ததே தவிர அது நடைமுறைக்கு வரல. இப்போ அது நடைமுறைக்கு வரணும்னா கண் அப்படிங்கிற ஒரு புலன் வந்தால் மட்டும்தான் பார்த்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். காதுன்னு ஒரு புலன் வந்தால் தான் கேட்டல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். அப்போ இது மாதிரி இங்கே பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல் அப்படிங்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதற்கெல்லாம் புலன்கள் தேவைப்படுது இல்லையா. அப்போ பஞ்ச இந்திரியங்களுக்கும் சக்தி மட்டும் வெளிப்படாமல் இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த சக்தி வெளிப்பட்டால் அதற்கான பௌதீக உடலும் தேவைப்படுது. அப்போ அந்த அடிப்படையில் தான் இங்கே வந்து படைப்பு பௌதீக நிலைக்கு பரிணாம மாற்றம் அடைகிறது, அது பஞ்சீகரணத்தின் வாயிலாக நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அது இந்த ஸ்லைடில் சொல்கிறாரு, பஞ்சீகரணத்தை பற்றி இங்கே பேசுகிறாரு. அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்தூல பூதமும் தன்னுடைய சுய பூதத்திலிருந்து அரை பங்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மற்ற அரை பங்கை தனியாக பிரிச்சுக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டாக பிரியும். அது மாதிரி மற்ற ஒவ்வொரு பூதங்களும் அப்படியே தனித்தனியாக ரெண்டு ரெண்டாக டிவைட் ஆகணும். அப்போ இங்கே அரை மற்றும் நான்கு பூதங்களின் ஒவ்வொன்றில் எட்டில் ஒன்று என்று கலந்து தான் இங்கே வந்து எல்லா ரேஷியோவும் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பஞ்சீகரணம்ங்கிற பாடத்தில் ஏற்கனவே விரிவாக பார்த்தோம். பஞ்சீகரணத்தை பற்றி நிறைய நம்ம பேச வேண்டியது இல்லை, ஏன்னா ஏற்கனவே ரொம்ப இதை பற்றி விரிவாக அத்வைத வேதாந்த வகுப்புகள்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லைனாலும் உங்களுக்கு அதுக்குண்டான வீடியோ லிங்க் எல்லாம் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா பஞ்சீகரணத்தில் எப்படி வந்து பூதங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகிறது, அந்த பூதங்கள் எப்படி இரண்டாக பிரிஞ்சு பாதி பூதத்தை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மீதி பாதி பூதத்தை வந்து எப்படி நான்காக பிரித்து அந்த நான்கினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் இன்னொரு பூதத்தோடு இணைக்கும்போது அங்கே வந்து ஒரு பூதம் பிரதானமாக மாறி அங்கே மற்ற பூதங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு தன்மை அடையுது. அந்த தன்மையினுடைய ரேஷியோ எடுத்து இங்கே உடல் உருவாகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஸ்தூல பூதங்கள் பார்வைக்கு வருவதற்காகவும் தொடுதலுக்கு நமக்கு பயன்பாட்டுக்கு ஏற்ற இந்த உலகம் எல்லாமே உண்டாகணும் அப்படின்னா பஞ்சீகரணம் நடந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஏன் பஞ்சீகரணம் அவசியம் அப்படின்னு பார்க்கும்போது, கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம பஞ்சபூதங்களுக்கு தனித்த குணம் இருக்குது, ஆனால் அது அந்த சூக்ஷ்ம நிலையிலே அனுபவத்துக்கு வர முடியாது. அப்போ பஞ்சபூதங்களுடைய தனித்துவமான குணத்தை நீங்கள் அனுபவத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு பௌதீக உடம்பு தேவைப்படுது. சரி, அப்போ அப்படி பார்த்தா பஞ்சபூதங்களுடைய தனித்துவ குணம் என்னங்க அப்படின்னு கேட்டால், ரூபம், ஸ்பர்சம், ரசம், கந்தம், சப்தம், இது எல்லாமே பஞ்சபூதங்கள் இடத்துல இருக்கிற குணங்கள். இப்போ இந்த ரூபம் அப்படிங்கிற ஒரு குணம் வந்து இருக்குது அப்படின்னா அந்த பூதம் என்ன, ஸ்பர்சம்னா அந்த தொடு உணர்வு இருக்கக்கூடிய பூதம் என்ன, ரசம்னா அந்த ரசத்தினுடைய தன்மை அது எந்த பூதத்தில் இருக்குது, கந்தம்னா எந்த பூதம் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு இதில் புரியும் பாருங்களேன். இப்போ ரூபம்னா ரூபம்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து எது என்ன புலன் வழியாக பார்க்க முடியும், கண்கள் வழியாக தான் பார்க்க முடியும். ஸ்பர்சம்னா நமக்கு தொடு உணர்வு வேணும், அப்போ தோல் இருந்தால் தான் பண்ண முடியும். ரசம்னா சுவைத்தல், அப்போ அதுக்கு நாக்குங்கிற ஒரு புலன் இருந்தால் தான் சுவைக்க முடியும். கந்தம் அப்படின்னா நுகர்தல், அப்போ அங்கே மூக்குன்னு ஒரு புலன் இருந்தால் தான் நுகர முடியும். சப்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் அது காதுங்கிற புலன் இருந்தால் தான் கேட்க முடியும். அப்போ இது மாதிரி புலன்கள் இருப்பதினால் இந்த பஞ்சபூதங்களுடைய சக்தி வந்து பயன்பாட்டுக்கு வந்துடுது பார்த்தீங்களா. அதுக்கு தான் இந்த பஞ்சபூதங்களுடைய தனித்த குணங்கள் அனுபவத்திற்கு வர வேண்டுமானால் அதற்கான பௌதீக உடல் படைக்கப்பட வேண்டும். அப்போ அந்த பௌதீக உடல்களிலே அதற்கான புலன்களும் கொடுக்கப்பட வேண்டும். அப்போ இந்த புலன்கள் வந்து எந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு நம்ம பார்க்கும்போது, மனித உடலில் தானே ஐந்து புலன்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. நம்ம கவனித்து பார்க்கும்போது இப்போ மனிதன் இடத்துல என்னென்ன இருக்குது, கண்கள் இருக்குது, காதுகள் இருக்குது, நாக்கு மூக்கு அப்படிங்கிற எல்லாமே தொடு உணர்வு எல்லாமே இருக்குது. ஆனால் இதே தாவரம் எடுத்துக்கோங்களேன், தாவரம்ங்கிற ஒரு ஜீவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு கண் இல்லை, மூக்கு இல்லை, காது இல்லை, அப்போ அது இடத்துல என்ன இருக்குது, வெறும் தொடு உணர்வு மட்டும்தான் இருக்குது தாவரத்தின் இடத்துல. அப்போ அந்த ஒரே ஒரு தொடு உணர்வு வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த இடத்துக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம், ஒரு அறிவு ஜீவராசின்னு சொல்கிறோம். அப்புறம் இரண்டறிவு ஜீவராசிகளை வந்து புழு பூச்சிங்கிறோம். அப்போ இன்னொரு தன்மை அதுக்கு கூட்டிடுது, இன்னொரு புலன் கூட்டிட்டா ரெண்டறிவு. அப்புறம் மூன்று அறிவுங்கும் போது மூன்று புலன்கள் வந்துடும், நான்கு அறிவுங்கும் போது நான்கு புலன்கள், ஐந்து அறிவுங்கும் போது ஐந்து புலன்கள். இப்போ மனிதன் அப்படி நம்ம பார்க்கும்போது ஆறு அறிவு சொல்கிறோம், ஆறாம் அறிவு. அப்போ நமக்கு யோசனை பண்ணலாம், என்னங்க ஐந்து புலன்கள் தானே இருக்குது, நீங்கள் ஆறு அறிவுன்னு சொல்கிறீங்க, நம்ம இடத்துல இன்னொரு புலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு புலனை வந்து மனசாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா மனசு தான் இங்கே வந்து மனிதனிடத்தில் வந்து மகோன்னத தன்மையை அடையுது, நன்மை தீமைகளை பிரித்து பார்க்கின்ற பகுத்தறிவு பரிமாணத்துக்குள்ளே வர்றதுனால மனிதன் வந்து ஆறாம் அறிவு பரிமாணத்தில் உயர்ந்திருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி இந்த படைப்பில் இந்த ஐந்து விதமான பூதங்களும் ஐந்து விதமான புலன்களை உருவாக்கி அதற்கான ஸ்தூல உடல்களாகிய பரு உடல்களை உண்டாக்கி இங்கு பௌதீகமாக இந்த உலகத்தை பார்க்க வைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதுக்கு தான் பஞ்சீகரணம் தேவைப்படுது அப்படிங்கிறத இங்கே இந்த செயலில் புரிய வைக்கிறார். அப்போ இங்கே ஈஸ்வரனுடைய பங்கு என்ன? இந்த மாதிரி பௌதீக உடல் உருவாகணும்னா ஈஸ்வரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரன் வந்து அந்த பௌதீக உடல்கள் அனுபவமாக்குவதற்கான அனுபவ களத்தை அமைக்கிறான் என்று பார்க்கிறோம். இப்போ ஈஸ்வரன் தான் இந்த பௌதீக உலகத்தை உண்டு பண்ணுறான். எதுக்காக இந்த உலகத்தை உண்டு பண்ணுறான்னா, நீங்கள் அனுபவ களத்தை இங்கே அனுபவித்து பார்க்கணும் இல்லையா. உங்களுக்கு கண்கள் வழியாக சில காட்சிகளை பார்க்கணும், மூக்கு வழியாக சில விஷயங்களை நுகரணும், காது வழியாக சில விஷயங்களை கேட்கணும். அப்போ இந்த புலன்களுக்கான அனுபவங்கள் உங்களுக்கு நடக்கணும் இல்லை. அப்போ புலன்களுக்கான அனுபவம் நடக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு அனுபவ களம் வேண்டும் இல்லையா. அந்த அனுபவ களம் தான் ஈஸ்வரனே இருக்கிறான், ஈஸ்வரனே அமைக்கிறான்னு பார்க்குறோம். அப்போ ஜீவன் யாருங்க அப்படின்னு கேட்டால், இந்த அனுபவத்தை அனுபவிப்பவன் தான் ஜீவனாக மாறிட்டான். அனுபவிப்பவன் யார் என்றால் ஜீவன். அனுபவ களத்தை உருவாக்குபவன் யாருன்னா ஈஸ்வரன். அப்போ இங்கே உண்மையிலேயே இந்த உலகம் படைக்கிறதா அப்படின்னா, இந்த உலகம் சுயமாக உருவாக்கப்படவில்லை. இங்கே இந்த உலகம் வந்து உண்மையிலேயே வந்து தானாக உருவாகலை. ஆனால் ஏன் உருவாகின மாதிரி தெரியுது அப்படின்னா, ஜீவனுடைய கர்ம பலன் இருக்கு இல்லையா, கர்ம பலனுக்கும் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற நியதிக்கும் ஈஸ்வரனுடைய ஆக்னை இருக்கிறதுனால நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். நம்ம நேற்றைய பாடத்தில் பார்த்தோம் இல்லையா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடம்பு கிடைக்குது, ஏன் மாறி மாறி கிடைக்குது. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை கிடைக்குது, ஏன் மாறி மாறி கிடைக்குது. எல்லாரும் ஏன் ஒரே மாதிரி ஜமீன்தாராகவே பிறக்கலை? ஒருத்தர் அப்படியே வசதியாக வாழ்கிறாங்க, ஒருத்தர் ஏழையாக வாழ்கிறாங்க, ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு பிறக்கிறாங்க, ஒருத்தர் நல்ல ஆரோக்கியமாக பிறக்கிறாங்க, ஒருத்தர் ஊனமாக பிறக்கிறாங்க, ஒருத்தர் நல்லாவே பிறக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதனால் இந்த மாறுபாடுகள் ஏன்? அது மனித உடலில் மட்டும் மாறுபாடுகளான இல்லை, உடலும் மாறி போய் மிருகம், பறவை, புழு பூச்சிகள், தாவரங்கள் என்று பல்வேறு பரிமாணங்களில் இங்கே பௌதிக உடல்களை பார்க்க முடியுது. அப்போ இங்கே ஸ்தூல உடல்களாகன ஜீவர்கள் ஏன் மாறி மாறி காணப்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, கர்ம நியதி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. கர்ம நியதிக்குள்ள இந்த பௌதிக படைப்பு இருக்கிறது. அந்த பௌதிக படைப்பின் நோக்கம் என்னன்னா, அந்த ஜீவர்களின் அனுபவ களம். அப்போ இங்கே அனுபவம் யாருக்கு? ஜீவர்களுக்கு. அப்போ இங்கே ஈஸ்வரன் இதற்கான ஆக்னை செய்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி தான் இங்கே படைப்பு வந்து இருக்குது. அப்போ இங்கே ஸ்தூல உலகமும் ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிருக்கிற இந்த ஸ்தூல உடலும் ஜீவனின் அனுபவத்திற்கான தற்காலிகமான அமைப்புகள் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவைகள் வந்து நிரந்தரம் கிடையாது. ஏனென்றால் தற்காலிகமாக வரும் போகும். உடம்பெல்லாம் எப்பயுமே சாஸ்வதமாக இருக்குமா அப்படின்னா இருக்காது, வரும் போகும். அது வருவதிலும் மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்குது, உடல் ரீதியான மாறுபாடுகள் வேறுபாடுகளை சொல்கிறேன். அது போவதிலும் அதே மாதிரி கால தேசங்களில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வந்து போகின்ற இந்த உடலோ மனசோ ஆத்மா அல்ல, அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். அப்போ ஆத்மானா என்ன அப்படின்னா, இவைகள் எல்லாவற்றையும் அறிகின்ற, அனைத்தையும் அறியும் சாட்சி சைத்தன்யம் தான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே நான் யார் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி நம்ம எழுப்பும்போது, நாம் இந்த பௌதிக உடல் தான் நான் என்று அபிமானம் பண்ணுண்டாலும், அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அபிமானம் பண்ணாலும் நமக்கு பேர் வந்து ஜீவன். அதுவே நாம் வந்து இல்லை இந்த மனநிலையை நான் மாற்றிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் உயர் பரிமாண நிலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு குணபேதங்களில் நீங்கள் சத்துவ குணத்துக்கு உயர்ந்து எல்லாவற்றிலும் கருணையை கண்டு இந்த உலகத்தில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸ்வரன். ஆனால் இந்த ஜீவ ஈஸ்வர வேறுபாடுகள் எல்லாம் உபாதியின் காரணமாகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்கே தவிர, உண்மையில் நீ என்பது அந்த சைத்தன்யமே, சாட்சாத் அந்த பரபிரம்மே அப்படிங்கிறத இங்கே சாஸ்திரம் நிரூபிக்குதுங்க. அப்போ அதைத்தான் நாம் வந்து இப்போது இந்த பாடத்து மூலமாக புரிஞ்சிக்க முடியும். வேறு எந்த ஜீவராசியும் புரிஞ்சிக்க முடியாது இல்லை. ஏன்னா படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே வந்து உயர் பரிமாண விவேகத்தை, பகுத்தறிவு பரிமாணத்தை படைத்த ஜீவன் எதுன்னா மனிதன் தானே. அப்போ மனிதன் தான் அரிதான பிறவி, படைக்கப்பட்ட பிறப்பிலேயே அரிதான உடல். அப்போ இந்த உடலை கொண்டு அவன் உலகத்தை பார்க்குற பார்வையே மாறிடும். அப்போ அவனுக்கு வந்து அந்த பார்வை மாறுவதற்கு காரணம் என்னென்னா, புலன்கள் மட்டுமல்ல மனதனுடைய மேம்பட்ட பரிமாணத்தினால் அவன் தன்னை யார் என்று விசாரித்து விவேகத்தினால் விழித்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை நிலை உருவாக்கப்படுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. அப்போ நாம் இந்த செயல்படி இப்போ நம்ம சாதகனுக்கான உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தை வந்து உண்மை என்று நம்ம பிடித்து கொள்ளக்கூடாது. அப்போ உலகம் என்பது எதற்காகன்னா, பயன்பாட்டிற்காக மட்டுமே இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பயன்பாடுங்கும் போது இங்கே வியாபாரத்தில் சத்தியமாக இருக்குது, விவகாரம் பண்ணுவதற்கு உண்மையாக இருப்பது போல தெரிகிறது. ஆனால் நீங்கள் விவேகத்தினால் விசாரித்து பார்த்தா பாரமார்த்திகத்தில் இது மித்தியா என்பது புரிகிறது. அதாவது மூன்று சத்தியங்கள் இருக்குது, பாரமார்த்திக சத்தியம், வியாபகாரிக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம். மூன்று சத்தியம். இப்போ பிராதிபாசிக சத்தியம் என்பது அந்த உயர்ந்த பரமனுடைய நிலைப்பாடு, அந்த பரமாத்மாவுடைய தன்மையிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு உண்மை சத்தியம் என்ன, அது இறைநிலை, பிரம்ம நிலை. அந்த இடத்துல இந்த உலகம்ங்கிறது மித்தியா அப்படின்னு புரியும். அதுவே வியாபகாரிக சத்தியத்தில் இந்த உலகம் இருப்பது போல விவகாரம் பண்ண தோணும். பிராதிபாசிக சத்தியத்தில் இந்த நனவு உலகம் இருக்காது, ஆனால் கனவு உலகம் உண்டாக்கிட்டு அந்த உலகத்தை உண்மை மாதிரி வாழ தோணும். ஆனால் இங்கே விவகாரமும் பாரமார்த்தமும் எப்பொழுதுமே ஒன்றாக முடியாது. ஏன்னா பாரமார்த்திக சத்தியத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா இங்கே விவகாரமும் இல்லை, பிராதிபாசிகம் என்கின்ற கனவு நிலையும் இல்லை. அதாவது நனவு வாழ்க்கையும் கிடையாது, கனவு வாழ்க்கையும் கிடையாது. உண்மையான நிலை என்னென்னா பரமார்த்தம், அந்த பிரம்மம், அந்த ஆத்மா சைத்தன்யம் அப்படிங்கிற நிலை தான் நம்முடைய உண்மை நிலை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல உபதேசமாக புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் இந்த உடலை நான் என்று நம்ம அபிமானம் பண்ணக்கூடாது. இந்த உடலை நான் என்று அபிமானம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜீவனாக தான் இருக்க முடியும், நீங்கள் எந்த நிலையிலும் மேல்நிலைக்கு வர முடியாது. அப்போ இந்த உடல்ங்கிறது எதுக்காக வந்திருக்குன்னா அனுபவிப்பதற்கான ஒரு கருவி என்று புரிஞ்சுக்கணும். எதை அனுபவிப்பதற்கான கருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகத்துக்கங்களை அனுபவிப்பதற்கான கருவின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஏன் சுகத்துக்கம் வருகிறது அப்படின்னா அது ஜீவனனுடைய கர்ம பலன், கர்ம நியதி என்று புரிஞ்சுக்கணும். அப்போ பல்வேறு பிறவிகளில் நாம் சேகரித்து கொண்ட பாவ புண்ணியங்களுடைய தொகுப்பை அனுபவிப்பதற்காகத்தான் நம்ம இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, அப்போ இந்த உடல் என்பது அந்த சுகத்துக்கங்களை அனுபவிப்பதற்கான ஒரு போக சாதனம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே அந்த போக சாதனத்தில் அந்த சாதனத்தை உடம்பு வச்சுக்கிட்டு அனுபவிப்பவன் யார் என்றால் ஜீவன் தான். ஆனால் நானும் அந்த ஜீவன் கிடையாது இல்லையா, அப்போ நான் அனுபவிப்பவன் அல்ல, அந்த அனுபவங்களை அறிகின்ற சாட்சி மாத்திரமே நான் அப்படிங்கிறது புரிந்து கொண்டால் ஞானம், புரியாவிட்டால் அஜ்ஞானம். அப்போ அஜ்ஞானம் இருந்தால் நம்ம அவித்தையில் இருக்கிறோங்கிறதுனால ஜீவனாகவே இருப்போம், நம்ம பரமனாக மாற முடியாது. அப்போ நம்ம அவித்தையை விட்டுவிட்டால் அஜ்ஞானத்தை நீக்கி கொண்டால் நம்முடைய சுயம் தெரியும். அப்போ நாம் அந்த அனைத்தையும் அறியும் அறிவு, எல்லாவற்றுக்கும் சாட்சி அப்படின்னு நமக்கு புரியும். அப்போ இங்கே நம்ம உண்மையிலேயே என்ன செய்யணும், சாதனைனா என்ன அப்படின்னா, இங்கே நம்ம தனிப்பட்ட மனிதனாக இருந்துக்கிட்டு இங்கே இந்த உலகத்தில் எந்த சாதனையும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தை நம்ம மாற்றுவதற்கும் ஒன்றும் முடியாது. சரி, இல்லை இந்த உடம்பை வந்து அலங்காரம் பண்ணி அப்படியே ஆனந்தமாக இருந்துக்கலாமானா அதுவும் நடக்காது. ஏன்னா அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தால் எவ்வளோ காலம் பண்ண முடியும், ஒரு குறிப்பிட்ட வயோதிகத்தன்மை வர்ற வரைக்கும் வேணால் பண்ணலாம். வாலிப பருவத்தில் வேணால் மேக்கப் போட்டுக்கலாம், ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி ஸ்டைல் ஸ்டைலாக ட்ரெஸ் போட்டுக்கலாம். அப்புறம் அப்படியே உடம்பு மாற மாற உடம்புடைய தளர்ச்சி முதுமையெல்லாம் வரும்போது அங்கே அழகு வந்து தானாகவே குன்றி போயிடும். அப்போ அப்புறம் அந்த அழகு நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், முடிக்கெல்லாம் டை போடணும், அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வந்து வேஸ்ட்டி கட்டினா வயசான மாதிரி தெரியுதுன்ட்டு வேணால் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் மாட்டிக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம மேக்கப் போட்டு வாழலாம். ஆனால் இதுக்கான சாதனையாக இந்த உலகம்னா அப்படி இல்லை. இந்த உலகம் எதற்காக சாதனையாக வந்திருக்கு அப்படின்னா, நம்ம இந்த போகிய பொருளாக இந்த உடம்பும் மனசும் நமக்கு கிடச்சிருக்கிறது நம்மை நாம் யார் என்று விசாரித்து பார்ப்பதற்காக. ஆனால் நிறைய பேர் அதை மட்டும் செய்கிறது இல்லை. ஏன்னா இங்கே மனித பிறவியினுடைய நோக்கம் தெரியாமல் இந்த உடம்பு ஏதோ போக சாதனம்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் எல்லாம் அனுபவிக்கத்தான் இந்த உடம்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த உணவு விஷயத்துலையும் உடைகள் விஷயத்துலையும் வாழ்க்கையை வந்து எல்லா கெட்ட பழக்கங்கள்லையும் சந்தோஷமாக வாழ்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை அனுபவிக்க எனக்கு கிடைச்சிருக்குன்ட்டு தவறான அனுபவங்கள் எல்லாம் உண்டு பண்ணிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா இதெல்லாம் வந்து அப்படி வந்து போகிற விஷயங்களாக இருக்கிறதுனால இதில் சிக்காமல் என்றென்றும் சாஸ்வதமாய் சத்தியமாக இருக்கின்ற அந்த தூய அறிவாகிய ஆத்மா தான் நான் என்று உணர்வதற்காக இந்த உடல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது யார் ஒரு தனி மனிதன் புரிந்து கொள்கிறானோ அவன் இந்த உடம்பை வைத்து கொண்டு இந்த வந்த வேலையை முடிச்சுக்குவான். அவனுக்கு தான் இந்த உடம்பு உண்மையாக பயன்பாட்டுக்கு ஒரு போக சாதனம். அந்த என்ன பர்பஸ்க்காக இந்த உடம்பு கொண்டு வந்தானோ அதை அழகாக அவன் முடிச்சுட்டு போகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த உடம்பு கொண்டு வந்ததனுடைய நோக்கம் புரியாதவர்கள் தான் தடம் மாறி போய் உடம்பை விட்டு விட்டு மீண்டும் மீண்டும் பிறவிக்குள்ளே வந்துட்டு இருக்காங்கங்கிறத நம்ம ஏற்கனவே சித்தர் பாடல்கள்லையும் நம்ம பார்த்தோம். அதான் நந்தவனத்தில் ஓராண்டி நாலாறு மாசமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு ஒரு சித்தர் பாட்டல் கூட நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அப்போ இங்கே பத்து மாசமா ஒரு உள்ள தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள இருந்து அப்புறம் ஒரு உடம்பு எடுத்து வெளியே பூமிக்கு வந்து இந்த பூமியினுடைய போக சாதனத்தை எதற்காக இந்த உடம்பு கிடைச்சதுன்னு தெரியாம இந்த உடம்பை வச்சுக்கிட்டு கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு அந்த பானை வடிவத்தில் மனித உடலை வந்து ஒரு அற்ப பொருளாக மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்க முடிகிறத சித்தர்களும் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் என்று சித்தர் பாடல நம்ம பார்க்க முடியுது. அதை தான் இங்கே இது மாதிரி அத்வைத ஞானமும் நமக்கு புரிய வைக்குது. அதாவது எல்லோரும் ஒரே கருத்தை தான் சொல்லுவாங்க, அது அவங்கவுங்க பாணி அவங்கவுங்க ஸ்டைல், அப்படி தான் நம்ம இங்கே ஒவ்வொரு மகான்களுடைய வாழ்க்கையும் பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த உடல் என்பது ஒரு போக சாதனம் அப்படின்ட்டு ஏதோ நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை ஜாலியாக வாழ்ந்துட்டு அனுபவிச்சுட்டு சாகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு பயன்பாட்டுக்குள்ளே இந்த உடம்பு இருந்து பயன்பட்டு அழியும் போது மீண்டும் பிறவிக்கான வித்திடும். அப்புறம் அந்த பயன்பாடு வந்து என்ன, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுங்கிற மாதிரி நீங்கள் முன்னாடி இந்த உடம்பு வச்சு என்னென்ன ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுனீங்களோ அதற்கான பின்னாடி பலன்களை நீங்கள் அனுபவிச்சு தானே ஆகணும். அது நம்ம எல்லாரும் நடைமுறையிலையும் பார்க்குறோம்ல. இப்போ நடைமுறையில் எப்படி பார்க்குறோம், நோய்கள் எல்லாம் பார்க்குறோம்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோய் வந்திருக்குன்னா அந்த நோய்க்கு என்ன காரணம், முன்னாடி ஆடின ஆட்டத்துக்கு பின்னாடி நோய்களாக மாறி இருக்கு. அந்த வாலிப பருவத்தில் இளமை பருவத்தில் அந்த உடம்புனுடைய நோக்கம் என்னன்னு தெரியாமல் போக சாதனமாக பயன்படுத்திட்டு அப்போ வந்து போடாத தண்ணியெல்லாம் போடுறது, குடிக்காத தம்மெல்லாம் குடிக்கிறது, பான் பராக்கு போடுறது, கெட்ட பழக்கங்களை பூரா உடம்பு வந்து நல்லா இருக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கும்போது நடைமுறைப்படுத்திட்டு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உடம்பை பயன்படுத்த முடியலங்கும்போது அந்த பழக்கத்தை பூரா விட்டுட்டா உடம்பு மாறிடுமான்னா எப்படி, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுங்கிற மாதிரி முன்னாடி விதைச்ச விதைய இப்போ அறுவடை பண்ணி தான் ஆகணும். அப்போ அங்கே வந்து மாற்றத்துக்கு உட்படுத்த முடியாது. அது ஈஸ்வர நியதி, இயற்கையினுடைய நியதிங்கிறத நம்ம ரித்தம் என்ற அடிப்படையிலையும் பார்க்கணும். அதுதான் இங்கே மகான்கள் நமக்கு அறிவுறுத்தும் போது இந்த மனித உடல் வந்து அரிதான உடல், இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, கிடைச்சதை சரியாக பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ இங்கே இந்த உலகம் உடல் அனுபவம் எல்லாம் போக்கியம் என்று காண்பதில் எதற்கான போக்கிய சாதனம் அப்படின்னு நம்ம பார்த்து வாழ்றது தான் மனித பிறவியினுடைய புத்திசாலித்தனம் இருக்கு. இதுவே வந்து இது ஒரு ஒரு போக சாதனம் என்று வாழ்கின்றது மற்ற ஜீவர்களிடம் இருக்கும். மற்ற ஜீவர்களுக்கு இந்த உலகம் வந்து ஒரு நந்தவனம் மாதிரி இருக்கலாம், அல்லது துன்பம் தரக்கூடிய நிலையாக இருக்கலாம், அதுக்கு உடம்பு வச்சுக்கிட்டு அனுபவிக்க மட்டும்தான் வந்திருக்கும். அப்போ அதுங்க எப்படிங்க நந்தவனம் மாதிரி இருக்கு அல்லது துன்பம் தருவதாக இருக்குன்னா அந்த ஜீவர்களுடைய வாழ்க்கை முறை பாருங்களேன். இப்போ ஒரு நாய் வந்து தெருநாயாக பிறந்ததுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒவ்வொரு கடை முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கோம். யாராவது இப்போ பஜ்ஜி சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் போடுவாங்களா, இல்லை ஏதாவது கசாப்பு கடைக்கார எலும்பு துண்டை போடுவானா அப்படின்னு அந்த நாய் எதிர்பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு கடை முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனுடைய நிலை என்ன, தெருநாய் தான் அது. ஆனால் ஒரு நாய் வீட்டுக்குள்ளே பணக்கார வீட்டுக்குள்ளே வளரும்போது நீங்கள் கவனிச்சு பாருங்கள், அதே நாய் இனம் தான். ஆனால் பணக்கார வீட்டில் வளரும்போது அதுக்கு அப்படியே சூடு தண்ணியில் தான் குளிக்க வைப்பாங்க, அப்புறம் அதுக்கு அப்படியே ஒரு டர்க்கி டவலில் தான் அதை தொடச்சி எடுப்பாங்க, அப்புறம் அதுக்குன்னு ஒரு தனி சோப்பா வச்சு அதில் உட்கார வைப்பாங்க, அப்புறம் அதுக்குன்னு பிடிச்ச உணவுகள் எல்லாம் ஃபேவரேட் ஃபுட்டை பூரா அதுக்குன்னு காஸ்ட்லி உணவுகள் வாங்கி வச்சு அதுக்கு டெய்லி கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு ஒரு ராஜபோக வாழ்க்கை கிடைச்சிருக்குல்ல. அப்போ இந்த உலகம் அதுக்கு ஒரு நந்தவனம் மாதிரி அந்த நாய்க்கு. ஆனால் இதுவே ஒரு தெருநாய்க்கு ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. அப்போ இங்கே ரெண்டுமே நாய் இனம் தான். ஆனால் நாய் இனத்திலே பாருங்களேன், ஒன்றுக்கு சொகுசான வாழ்க்கை, ஒன்றுக்கு கஷ்டமான வாழ்க்கை. அப்போ எதனால் இந்த உலகம் என்பது போக சாதனம், அது அவரவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில், அது நாயாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி. அப்போ வாழ்க்கையில் இங்கே போகமாக இந்த உலகம் நமக்கு பயன்பட்டாலும் அவரவர் வினை வெளி அவரவர் அனுபவம் என்பதையும் பார்க்கணும். ஏன்னா அப்படித்தானே படைப்பு இருக்கு. அப்போ அதனால் ஒருத்தருக்கு இந்த சுக வாழ்க்கை, ஒருத்தருக்கு துக்கமான வாழ்க்கை. அது என்னன்னா முற்பகல் செய்தால் பிற்பகல் அது விளையத்தான் செய்யும். அது முற்பிறவியாகவும் இருக்கலாம், இந்த பிறவிலேயே நம்ம முன்னாடி செய்த பாவமாகவும் இருக்கலாம். அதாவது வினைகள் அப்படின்னா என்ன, செயல் தானே. நம்ம வந்து முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படி உடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, ஓ முன்னாடி செஞ்ச பாவத்துக்கு நான் இப்போ அனுபவிக்கணும் போல் இருக்கு அப்படின்னு நீங்கள் எப்படி நினைக்க முடியும். இப்போ நீங்கள் நெருப்பில் சுட்டுக்கிட்டாலும் கொஞ்சம் நேரத்தில் சூடு அனுபவிக்கத்தான் செய்யும். அப்போ இது நீங்கள் தெரிஞ்சே செய்கிறதுக்கும் தெரியாமல் வாழ்கிறதுக்கும் யார் தப்பு, நம்முடைய தப்பு தானே. அதாவது நான் வந்து ஏதோ முன்னாடி செஞ்ச ஜென்மத்து பாவத்தினால இப்போ நான் வந்து அனுபவிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச பாவத்துக்கும் இப்பயே தண்டனை கிடைக்கும். அது எல்லா வகையிலையும் மாறி மாறி வரும். அது நம்ம அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது நம்ம நினச்சிக்கிறோம் ஏதோ முற்பிழவில் செஞ்சதுக்காக வந்திருக்குன்ட்டு, அப்படியெல்லாம் இல்லை. மாறி இப்போவும் வரும், பழசும் வரும். அது எப்போ எப்படி வேணால் வரலாம். அதுதான் இங்கே வினை பயன்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இங்கே நாம் இந்த இடத்துல இந்த செயல் படி ஏன் வந்து இந்த பாயிண்ட் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உலகம் என்பது போக சாதனம்னா எதற்கான போக சாதனம், இந்த பஞ்சீகரணம் நடந்ததனுடைய நோக்கம் என்ன, பஞ்சபூத உடல் வந்து பௌதிகத்தன்மைக்கு வந்து இந்த உலகத்தில் விவகாரம் எதற்காக செய்யணும், ஈஸ்வரன் ஏன் வந்து இந்த பௌதிக உடம்பை படைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, ஜீவர்களின் போக சாதனத்துக்காகத்தான் படைக்கிறான் என்பதற்காக இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன். ஏன்னா நீங்க பஞ்சீகரணம் டாபிக் விட்டு ஏதோ மாறி போறேன்னு சொல்லக்கூடாது. பஞ்சீகரணத்தினுடைய நோக்கம் தெரியணும் இல்லை, எதுக்காக இந்த பஞ்சபூதங்களை பௌதிக பூதங்களாக மாற்ற வேண்டும், அது அப்படியே சூட்சமாகவே இருந்துட்டு போகுது, அதை வந்து பௌதிக உடம்பா மாத்தி அப்புறம் அதுல வேற ஜீவர்களை படைத்து அப்ப அந்த ஜீவர்களுக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் கொடுக்கணுமானா அவரவர்கள் மனசு இருக்குல்ல, அந்த மனம் வந்து அனுபவத்துக்கு வரணும் இல்லை, அனுபவத்துக்காக தானே அது உடம்பு எடுக்குது. அப்ப அந்த உடம்பு தேவைப்படுதுன்னா உடம்பு தானா வந்துடாது, அது பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால தான் வரும். அப்ப பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில எந்தெந்த பூதம் எவ்வளவு கலந்தா அது என்ன உடம்பா மாறணுங்கிற ஒரு ரேஷியோ கணக்கு இருக்கு, அந்த ரேஷியோ கணக்கு தான் பஞ்சீகரணம். அந்த பஞ்சீகரணத்துல ஒரு ஆகாய பூதத்தை எடுத்து ரெண்டா பிரிப்பாங்க, பாதி ஆகாய பூதத்தை எடுத்து வச்சுவாங்க, மீதி பாதி ஆகாய பூதத்தை நாலா பிரிப்பாங்க. அதே மாதிரி ஒரு காற்று பூதத்தை எடுத்து ரெண்டா பிரிப்பாங்க, பாதி காற்று பூதத்தை எடுத்து வச்சுக்குவாங்க, மீதி பாதி காற்று பூதத்தை நாலா பிரிப்பாங்க. இப்படி அஞ்சு பூதங்களையும் பாதி பாதியா பிரிச்ச உடனே அஞ்சு பாதியும் எடுத்து ஒன்னா எடுத்து வச்சுக்குவாங்க. அந்த அஞ்சு பாதியும் ஒன்னா எடுத்து வச்சா அந்த அஞ்சு பாதியினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு ஈஸ்வரனுடைய உடம்பா எடுத்துக்குவோம், மீதி வந்து அஞ்சு பாதியில அதையும் நாலு நாள் பங்கா பிரிக்கும் போது இருபது பங்கா மாறுதில்ல, அந்த இருபதையும் எடுத்து அஞ்சு பூதங்களோட மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த பூதத்திலிருந்து ஒன்னு தூக்கி அந்த பூதத்துல போட்டு, அந்த பூதத்திலிருந்து ஒண்ணு தூக்கி இந்த பூதத்துல போட்டா அப்ப ஒரு ஆகாய பூதத்திலயே என்னென்ன சேர்ந்துக்கும், காற்று சேர்ந்துக்கும், நெருப்பு சேர்ந்துக்கும், நிலம் சேர்ந்துக்கும், நீர் சேர்ந்துக்கும். அப்ப இந்த நாலு பூதங்களும் ஆகாய பூதத்துல போய் சேரும் போது ஆகாய பூதம் பெரும் பங்கு பாதி இருக்கும், மீதி நாலு பூதங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துக்கும். அப்ப எல்லாம் கலந்து ஒரு மெஜாரிட்டியான ஒரு பூதமா மாறும்போது அந்த பூதத்துல எது அதிக பங்கு இருக்கோ, அப்ப அந்த அதிக ஆகாய பூதம் இருப்பதற்கான எந்த உடம்பு தேர்ந்தெடுக்கப்படுமோ அந்த உடம்பு கிடைச்சிரும். அப்புறம் எந்த இடத்துல மண் பூதம் வந்து பாதி இருக்கும், பாதி மண் பூதம், அப்புறம் மீதி நாலு பூதங்கள்ல வந்து ஒரு கால் பங்கு வந்து நீர் பூதம், ஒரு கால் பங்கு வந்து அக்னி பூதம், ஒரு கால் பங்கு வந்து காற்று பூதம், ஒரு கால் பங்கு வந்து ஆகாய பூதம் என்று அந்த நாலையும் எடுத்து தூக்கி போட்டு இந்த அறையோட சேர்த்துனா ஒரு முழு பூதமா மாறும். ஆனா அந்த முழு பூதத்துல மெஜாரிட்டி என்ன, நிலபூதம். அப்ப நிலபூதம் அதிகமாக இருந்தா அதுக்கு உண்டான உடம்பு, அப்ப அந்த உடம்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது கீழ்பிறப்பு தான் போக முடியும். நிலபூதம் அதிகமா இருந்தா கீழ்பிறவி. அப்ப இது மாதிரி அந்த ரேஷியோ இருக்கு இல்லையா, அந்த ரேஷியோ மிக்சிங்ல, அந்த ரேஷியோ மாறி மாறி மிக்ஸ் ஆகிறதுல பாடி மாறி மாறி கிடைச்சிருதோ, அதாவது உடம்பு மாறி மாறி கிடைச்சிருது. அப்ப இந்த ஏன் இந்த உடம்பு மாறி மாறி கிடைக்கணும், அது மனோபாவம் தான், அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை, அவரவர்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற உடம்பு, அப்படிதான் இங்க ஈஸ்வரன் ஏது இருக்குதுங்கிறதுக்காக இந்த பஞ்சீகரணம் வருது அப்படிங்கறத இங்க புரிய வைக்கிறார். அடுத்தது 27வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். விதா விதாய சைக்கம் சதுர்த்தா பிரதமம் புனகா ஸ்வஸ்வேதர த்விதீயாம் சைஹி யோஜனாத் பஞ்ச பஞ்ச தே. இந்த இடத்துல என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, விதா விதாய இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறார் அப்படின்னு, அந்த பஞ்சபூதங்களில் வந்து எப்படி இரண்டு இரண்டாக பிரிக்குது அப்படிங்கிற அந்த பஞ்சீகரணத்தை இங்கே சொல்கிறார். எப்படி சொல்லி கொடுக்குறாருன்னா, ஒவ்வொரு பூதத்தையும் இரண்டு இரண்டு பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும், அதில் முதல் பகுதியை ஒன்று மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மீதி பாதி பகுதியை நான்காக பிரிச்சுக்கணும், அப்புறம் அந்த பூதத்தினுடைய இரண்டாம் பகுதியும் மற்ற பூதங்களுடைய இரண்டாம் பகுதியும் எடுத்து எல்லா பூதங்களும் ஒன்றா இணைச்சிக்கணும், அப்போ மீதி நாலு நாள் பகுதி எடுத்து மற்ற பூதங்களோட மிக்ஸ் பண்ணி சேர்த்திக்கணும், அப்போ எல்லாம் சேர்ந்து ஐந்து பூதங்களும் கொண்ட ஒரு தொகுப்பு உருவாகும், இதுதான் பஞ்சீகரணம் அப்படின்ட்டு இங்கே பஞ்சீகரணத்தை பற்றி இப்போ விளக்கிறார். இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன், அதே இந்த செயலில் சொல்கிறார். அப்போ பஞ்சீகரணத்தினுடைய துல்லியமான நடைமுறை என்ன அப்படிங்கிறது நம்ம பஞ்சீகரண பாடங்கள்லையே ரொம்ப டீப்பாக பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு பூதமும் 50-50% பிரிச்சுக்கணும், அப்புறம் ஒரு 50% எடுத்து தனியாக வச்சுக்கணும், மீதி 50% நாலு பார்ட்டாக எடுத்துக்கணும், அப்போ மீதி நாலு பார்ட்டாக எடுக்கும்போது 12.5 என்று நாலு பாயிண்ட் எடுக்கும்போது 50% வரும், அப்போ ஒரு 50%ஓட மற்ற நான்கு பூதங்களுடைய 12.5% எடுத்து தூக்கி இந்த பூதத்தில் போட்டால் 100% ஆகிடும். அப்போ இந்த 100%ல ஒரு 50% வந்து ஆகாய பூதம் இருக்குன்னா மீதி 12.5% வந்து காற்று பூதமோ, மீதி 12.5% வந்து அக்னி பூதமோ, மீதி 12.5 வந்து நீர் பூதமோ, அடுத்த 12.5 வந்து நிலபூதமோ சேர்த்துனா ஆகாய பூதம் 50%, மீதி 12.5 அடிப்படையில் நான்கு பூதங்களும் மிக்ஸ் ஆகி ஒரு பூதம் இருக்கும், ஆனால் அந்த பூதத்தில் மெஜாரிட்டியாக 50% ஆகாய பூதம் இருக்கும். அப்போ இது மாதிரி இங்கே பஞ்சபூதங்களுடைய ரேஷியோ வந்து பிரிக்கப்படுகிறது. அப்போ எதற்காக இந்த கலவை தேவைப்படுகிறது, இந்த ஸ்தூல உலகத்தின் படைப்புக்காக தேவைப்படுகிறது. அப்படி ஸ்தூல உலகத்தினுடைய படைப்பு அதிகமாக இருக்கும்போது அதில் எந்தெந்த பகுதி அதிகமாக சேருதோ அதை பொறுத்து புலன்கள் கிடைக்கும், அப்போ இங்கே புலன்கள் அடிப்படையில் ஒளி, ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம் என்ற ஐந்து புலன்களுக்கான ஐந்து சக்திகள் அதில் கிடைச்சிடும். ஆனால் இந்த ஐந்தும் ஒரே பொருளில் அனுபவிக்கப்பட வேண்டும், அதற்கான மனித உடல் கிடைக்கப்பட வேண்டும். அப்போ அந்த மனித உடலில் என்னென்ன ரேஷியோவில் மிக்ஸ் ஆன மனித உடல் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே பஞ்சீகரணம். அப்போ இந்த பஞ்சீகரணத்தினுடைய நோக்கம் என்னென்னா, பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை, அந்த பஞ்சபூதங்களுடைய சக்தி, அந்த பஞ்சபூதங்களுடைய சக்தியினுடைய தன்மை, அந்த தன்மை என்ன, கேட்டல், நுகர்தல், ருசித்தல், தொடுதல் அப்படிங்கிற எல்லாமே இருக்குது. அது எல்லாம் சேர்ந்து ஒரு உடல் உண்டாகுதுன்னா அது மனித உடலில் ஐந்து புலன்களோடு உண்டாக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அது ஒரு பிரத்யேக தகுதி வாய்ந்த உடல். அப்போ அந்த உடலுக்கான பஞ்சபூதங்களுடைய கலவை வேறு மாதிரி இருக்கும். ஒரு தாவரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாவரத்தினுடைய உடல் உருவாகிறதுக்கு அங்கே என்ன புலன்கள் தேவைப்படுது, வெறும் தொடு உணர்வு மட்டும்தான் தேவைப்படுது. அப்போ அந்த தொடு உணர்வுக்கான பூதம் என்னவோ அந்த பூதத்தினுடைய பங்கு தான் அங்கே அதிகமாக இருக்கும், மற்ற பூதங்களுடைய பங்கு அங்கே குறைவாக இருக்கும். அப்போ அதனால் அது தாவரமாக பிறந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ இதுக்கு பேர் தான் பஞ்சீகரணம். அப்போ இங்கே இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்தூல உலகில் எந்த ஒரு பொருளும் வந்து தூய்மையாக இருக்க முடியாது. இங்கே படைக்கப்பட்ட பௌதீக உடல் வந்து எதுவுமே தூய்மை கிடையாது. ஏன்னா எல்லாம் மிக்சிங் தான். இப்போ கலப்படம் தான் நம்ம சொல்கிறோம்ல, இவன் அதை கலந்துட்டான், இதை கலந்துட்டான் அப்படின்ட்டு எல்லாம் கலந்து தான் ஆகணும். ஏன்னா கலப்படம் இல்லாமல் இங்கே வாழ்க்கையே இல்லை. அப்போ இயல்பாகவே இருக்குது பார்த்தீங்களா, மனித சுபாவத்துலேயும் அந்த கலப்படம் இயல்பாகவே இருக்கும், இயற்கையும் அந்த கலப்படம் இயல்பாகவே இருக்கும். அப்போ அதனால தான் இயற்கையும் எல்லாம் கலந்துருக்கும், செயற்கையாகவும் எல்லாம் கலந்துருக்கும். ஆக மொத்தத்தில் கலப்படம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் கிடையவே கிடையாது. அப்போ எல்லாம் இந்த கலவைகளாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னென்னா மித்தியா. ஏன் மித்தியான்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கலவைகள் வந்து எப்பயுமே கட்டாயமாக அப்படியே இருக்குமானா, அப்படி இல்லையே, மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு கலவை இன்னொரு கலவையும் கலந்து அது வேறொரு பரிமாணத்துக்குள்ளே போய் வேறொரு கலவையாக மாறி அப்புறம் அது கரைஞ்சி கூட போயிடும், இல்லாமல் கூட போயிடும், தன்மையை இழந்து கூட போகலாம். அதுக்கு தான் நம்ம உடம்பே உதாரணமாக சொல்கிறோம். அஞ்சு பூதங்களுடைய சேர்க்கையாக இந்த உடம்பு வந்தது, அப்புறம் இந்த உடம்புலேருந்து உயிர் பிரிந்த பிறகு இது ஜடப்பொருளாக மாறுது, அப்புறம் இதை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே புதைச்ச உடனே அப்படியே அது செதஞ்சி போகுது, செதஞ்ச பிறகு அந்த பூதம் மண்ணோட மண்ணாக மாறி போகுது. அப்போ இங்கே வந்து மண்பூத தத்துவமாக இந்த உடம்பு வந்து மண்ணிலிருந்தே வந்து மீண்டும் மண்ணுக்கே போகுது. ஆனால் இது மண்ணிலிருந்து வெளியே வரும்போது பௌதீக உடம்பான இவ்வளோ பெரிய உடம்பு எடுத்தாலும் அது வளர்ச்சியினால் அது 50 வயது 100 வயது அடைந்தாலும் உடம்பு விட்ட பிறகு மீண்டும் மண்ணுக்கு தான் போகும். உணவுனால் வளர்ந்தது தான் இந்த உடம்பு, அது அடுத்த செயலில் பார்க்க போகிறோம். அன்னம்ங்கிற விஷயம் வந்து எங்கிருந்து வருது, பூமியிலிருந்து தானே வருது. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே, பயிரினங்கள் எல்லாமே பூமியிலிருந்து வருது. இப்போ நீங்கள் பயிரினங்கள் தான் பூமியில் வருந்தா, அப்போ ஆடு மாடு கோழி எல்லாம் என்னங்க பூமியிலிருந்தா வருதுன்னா, ஆடு மாடு கோழியெல்லாம் என்ன சாப்பிட்டு வளருதுன்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். ஆடு மாடு கோழியெல்லாம் தாவரங்களை சாப்பிட்டு தான் வளருது. அப்போ தாவர உணவை எடுத்து அது வளருவதுனால தாவரமும் மண்ணிலிருந்தா வருது. அப்போ மண்ணினால் வளர்ந்த உடம்பு மண்ணாக தான் மாறும். மிருகங்களை சாப்பிட்டாலும் திருப்பி அது மண்ணுக்கு தான் போகும். எப்படி பார்த்தாலும் எல்லாமே மண்ணிலிருந்து வந்து மீண்டும் மண்ணுக்கே தான் போகும். அது உடம்பு வேணால் மாறலாம், ஆனால் பௌதீக உடம்பாக மாறினாலும் அதனுடைய ஐந்து தன்மைகள் ஐந்து பூதங்களுடைய அடிப்படையில் இருக்கிறதுனால இந்த உடம்பு விடும்போது நீங்கள் காற்று பூதம் காற்றில் கரைஞ்சிட்டோம், நெருப்பு பூதம்ங்கிற நம்ம உடம்பு சூடு அக்னி வந்து நெருப்பில் கரைஞ்சிட்டோம், அதே மாதிரி ஜலபூதம் என்ற நீர் பூதம் வந்து நம்ம உடம்புல ரத்தமாக இருக்கல்ல அது அப்படியே நீர் பூதத்தில் கலந்துடும், ட்ரை ஆகிடும். அப்படியே எல்லாமே ஆகாய பூதம் ஆகாயத்தில் கலந்துடும். கடைசியாக இந்த பௌதீக உடலானது மண் பூதமாக இருக்கிறதுனால மண்ணுக்குண்டு கொண்டு போய் புதைச்சிடுவாங்க, இல்லைன்னா எரிச்சு பவுடர் பண்ணி திருப்பி மண்ணுக்கே உரமாக போட்டுருவாங்க. தண்ணியிலே விட்டாலும் அது மண்ணுக்கு தான் போகும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ எல்லாமே பஞ்சபூதங்களில் வந்தது பஞ்சபூதத்தில் தான் கரைக்க முடியும். அப்படியே காற்றுல கரைஞ்சிட்டாரு, அப்படியே ஜோதி ஆயிட்டாருன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம அத்வைத வேதாந்தத்தில் கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே இதெல்லாம் வந்து தெளிவாக சொல்லிட்டோம். இங்கே வந்து ஞானப்பாதை அப்படிங்கிறதுனால இங்கே ஞானிகள் வந்து எப்படி இந்த உலகத்தை பார்க்குறாங்கன்னா, பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையில் வந்து பஞ்சபூதத்திலே கலக்குறதுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர, அதில் யாரோ ஒருத்தர் புருடா விட்ட மாதிரி அப்படியே வந்தாருங்க, அப்படியே காற்றுல கரைஞ்சிட்டாருங்க, அவர் மிகப்பெரிய ஞானிங்க, ஒருத்தர் வந்தாருங்க அப்படியே ஒளி உடல் அடைஞ்சிட்டாருங்க அப்படின்னா, அதெல்லாம் இவங்களா ஒளி உடல்லாம் என்னன்னு புரியாமல் புருடா விட்டுக்கிட்டு சுற்றுற கூட்டம். நம்ம ஏற்கனவே சாந்தோக்கிய உபனிஷத் பாடம் எடுக்கும்போதும் சொல்லிட்டேன் நான். ஏன்னா இங்கே வந்து ஒளி உடல்னா ஒளின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியறதில்ல. இவங்க ஒளின்னா என்ன நினச்சிக்கிட்டாங்க, சூரிய ஒளி மாதிரி இருக்கும், அல்லது நெருப்பு வந்து இருக்குல்ல அந்த மாதிரி ஒளி, தீப ஒளி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒளியாக மாறிட்டாருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, அறிவு ஒளி, அந்த பிரக்னையாக மாறிட்டாங்க, அப்படி தான் அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி ஒளி தான் அடைய முடியுமே தவிர, அப்படியே வள்ளலார் வந்து ஜோதி ஆயிட்டாரு, அப்படியே ஒளி உடம்பு அடைஞ்சிட்டாரு, அப்படி இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் சாத்தியம் கிடையாது. ஏன்னா பௌதிக உடம்புல வர்ற உடம்பு மீண்டும் பௌதிகத்தன்மைக்குள்ள தான் கரையும். அப்போ இங்கே வந்து பஞ்சபூதங்களில் தான் கரைஞ்சி ஆகணும். அது எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, அதாவது பிறப்புலேயே இவர் ரொம்ப உயர்ந்தவருங்க, மிகப்பெரிய மகான். பிறக்கும்போதே இவர் அப்படியே ஞானியாக பிறந்தாருனாலும், அவர் ஞானியாக பிறந்திருக்கலாம், அவர் ஞானத்தை உலகத்துக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் அவர் உடம்பு விடும்போது மீண்டும் அவருடைய உடம்பு பஞ்சபூதத்தில் தான் கரையும். ஏன்னா அந்த மனித உடம்புக்குள்ளே வந்துட்டால் அந்த நியதியை மாற்ற முடியாது. அது இயற்கையினுடைய ரித்தம்னு பேர். அது நிறைய பேருக்கு புரியறது இல்லை, இயற்கையினுடைய ரித்தம் வந்து நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் மாற்ற முடியாது. ஏன்னா அது ஈஸ்வர நியதிக்குள்ளே இருக்கிறதுனால யார் ஒருத்தர் மனித உடம்புல வந்தாலும் அவங்க வந்து அஜ்ஞானத்தினால தான் மனித உடம்பு எடுத்திருக்காங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நாயன்மார்கள் வரிசையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ நாயன்மார்கள் வரிசையில் வந்து நால்வர்களில் வந்து திருநான சம்பந்தர் வந்து பிறக்கும் போதே ஞானப்பால் குடித்து ஞானி ஆயிட்டாரு. அப்போ அவர் வந்து சின்ன வயசுலேயே நிறைய பாடல்களெல்லாம் ஏற்றுனாரு, மகா ஞானியாக வாழ்ந்தார். அப்படின்னாலும் அவர் எதுக்காக மனித தேகம் எடுத்தாரோ அந்த மனித தேகத்தினுடைய நோக்கத்தை மட்டும்தான் அவர் செய்யணும். அப்படியே கரைஞ்சிட்டாரு, காற்றுல மறைஞ்சிட்டாரு, அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இவங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டப் பண்ணுறது தான். கடைசியாக அவர் அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்படிலாம் பண்ண முடியாது. எல்லாம் கதைகள், கட்டுக்கதைகள், நிறைய கதை கட்டி விட்டுருப்பாங்க, அதிலெல்லாம் போய் மாட்டாதீங்க. ஏன் அப்படின்னா பஞ்சீகரண பாடம் வந்து எதுக்காகன்னா, பஞ்சபூத நியதிக்குள்ளே வந்தது பஞ்சபூத நியதிக்குள்ளே தான் போக முடியும், வேறு வெளியே எந்த மாற்றத்துக்கும் உட்படுத்த முடியாதுங்கிறது தான் இங்கே ஆழமாகவே பஞ்சீகரண பாடம் நமக்கு அறிவுறுத்துதுங்கிறத இங்கே நான் சொல்கிறேன். அதுக்கு தான் இந்த பஞ்சீகரண டாப்பிக்கில் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ இங்கே எல்லாமே கலப்பு தானே, இந்த பஞ்சீகரணமே கலப்பு தானே, எல்லா பூதங்களும் கலந்து தான் உருவாகும். அப்போ இங்கே தூயதுங்கிறது எதுங்க, கலப்பே இல்லாமல் எதுங்க உண்மையாக தூய்மையாக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஆத்மா மட்டும்தாங்க தூய்மையாக இருக்குது, சாட்சி சைத்தன்யம் தான் தூய்மையாக இருக்குது, மீதி எல்லாமே கலப்படம் தான். அப்போ உண்மையே கலப்பது கலந்துருக்கிறது எல்லாமே என்ன, சைத்தன்யத்தினுடைய ஒரு பிரதிபிம்பம் தான். சைத்தன்யத்தில் எந்த களங்கமும் கிடையாது, அது வெள்ளை திரை போல தூய்மையாக இருக்குது, அதுதான் ஆத்மா. ஆத்மாவின் இடத்துல எந்த களங்கமும் இல்லை, எந்த கரையும் இல்லை, எந்த குறையும் இல்லை, அது பூரணமாக இருக்குது, அது முழு நிலவு மாதிரி அப்படியே முழுமையாக இருக்குது. அதனால் அது பரிபூரணம் பூரணம் அப்படின்னா நம்ம ஆத்மாவை பல பேர்களில் அழைக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட பூரணத்தன்மை தான் இறைத்தன்மைன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பூரணத்தில் சிறிது குறைபாடு வந்தால் கூட அது ஆத்மா பிரம்மம் என்று சொல்லவே முடியாது. அப்போ நீங்கள் இந்த படைப்பில் வந்து ஒரு மனித உடல் எடுத்து ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டா அவரிடத்துல குறைபாடு வந்துடுச்சு, பூதங்களோடு இணைஞ்சிட்டாரு. அதாவது நடைமுறையில் ஆத்ம சைத்தன்யத்தை வச்சு தான் அவர் ஆத்மான்னு பார்க்கணுமே தவிர அவர் உடம்பு வச்சுக்கிட்டு அவர் பிரம்மம்னு சொல்லக்கூடாது. அது புரியாததுனால அவர் அப்படியே பிரம்மம் ஆயிட்டாருங்க, அவர் அப்படியே ஜோதியில் கலந்துட்டாருங்கன்னெலாம் சொல்லிட்டு இருக்கிறது புரியாமல் இருக்கிறவங்க பேசுகிற பேச்சுக்கள் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கிங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த பாடம் அதுக்காகத்தான் படிக்கிறோங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த செயல்படி, இந்த பஞ்சீகரணத்துடைய செயல்படி இங்கே நம்ம சாதகர்களுக்கான உபதேசம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த உலகம் வந்து தூய்மையானது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விட்டுடுங்க. இந்த உலகம் என்பது கலப்படமாக தான் இருக்கும், இங்கே எல்லாமே கலந்து தான் இருக்கும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், இங்கே சுகமும் இருக்கும் துக்கமும் இருக்கும். அப்போ இந்த உலகத்தினுடைய நோக்கம் என்னென்னா, இது மனதின் அனுபவ களம், அதாவது ஜீவனாகிய நான் வந்து என்னுடைய சுகத்துக்கங்களை அனுபவிப்பதற்காக இந்த உலகத்தை நான் உண்டு பண்ணியிருக்கிறேன். அப்போ ஏன் நான் இந்த அனுபவ களத்தை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னா, என்னுடைய ஆசைகள் தான் காரணம். நான் வந்து இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்து வந்ததுக்கு காரணம் என்னுடைய முற்பிறவியில் நான் ஏற்படுத்தி கொண்ட ஆசா பாசங்கள், அந்த பதிவுகளை நான் மீண்டும் அனுபவப்படுத்துவதற்காக உடம்பெடுத்து திருப்பி இந்த பிறவிக்கு வந்திருக்கிறேன். அப்போ இந்த அனுபவ களம் தான் இந்த உலகம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா, இந்த அனுபவ களம் போதும் என்று நினைத்தால் நம்ம இந்த பிறவியை இந்த உடம்போடு முடிச்சுக்கலாம், இல்லைன்னா மீண்டும் மீண்டும் இந்த அனுபவ களத்தை நம்ம அனுபவிக்கலாம், உடம்பு மாறிக்கிட்டே இருக்கும், வேற ஒன்றும் நடக்காது. அனுபவ களமும் மாறும், உடம்பும் மாறும், வாழ்க்கையும் மாறும். அது எப்படிப்பட்ட மனோபாவங்களை நாம் எடுத்துக்கிட்டு போகிறோமோ அப்படி தான் நம்ம அடுத்த பிறவி, அடுத்த உடம்பு, அடுத்த வாழ்க்கை, அடுத்த உலகம் எல்லாமே. ஏன்னா உலகம் போது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, என்னங்க இந்த பௌதிக உலகம்னா இந்த பூமி தானே, இதை தானே சொல்ல வரீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை, 7-14 லோகங்கள் இருக்குன்னு புராணங்கள் சொல்லுதில்ல, பாதாள லோகம் இருக்குது, அந்த லோகம் இருக்குது, இந்த லோகம் இருக்குன்னா சொல்லுவோம். அப்போ அந்த லோகமெல்லாம் எங்கே இருக்குது? நீங்களே கரையானா பிறந்துட்டீங்கன்னா பூமிக்கு அடியில் தான் இருப்பீங்க, அதுதான் உங்களுக்கு பாதாள லோகம். நீங்கள் பாம்பாக பிறந்துட்டாலும் கரையான் புத்து தோண்டி வச்சுருக்கோம், அந்த புத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு பாதாள லோகம் அப்படின்னா எங்கேயோ இருக்குன்னு கிடையாது, பூமியிலேயே அடியில் வாழ்கிறது தான் பாதாள லோகம். அப்போ பிறவி மாறிடும், நீங்கள் பூச்சி புழுக்களா எறும்புகளா நீங்கள் வந்து இந்த மாதிரி கரையான பாம்பாக பிறந்தீங்கன்னா உங்களுக்கு பாதாள லோக வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் அந்த பாதாள லோகங்கிறது எங்கேயோ இல்லை, அது பூமியில் ஒன் ஆஃப் த பார்ட்டு தான். அப்போ இது மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் எங்கே வேணால் வாழலாம், மரத்து மேலே உட்காந்து வாழலாம், பூமிக்கு அடியில் வாழலாம், நீரில் வாழலாம், நம்மள பார்க்குறோம்ல. இப்போ மீனுக்கெல்லாம் வாழ்க்கை வந்து நீருக்குள்ளே தான் இருக்குது. ஆமாம், இது நீர்லேயும் இருக்குது, நிலத்துலையும் இருக்குது. அப்போ இது மாதிரி வாழ்க்கை முறை உலகம் என்பது ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் மாறுபட்ட உலகம். இப்போ நீரில் இருக்கக்கூடிய மீனுடைய உலகம் வந்து வேற, நாம் பூமியில் வாழ்கிற நம்முடைய உலகம் வேற, பாதாள உலகத்தில் வாழ்கிற கரையான் பாம்பு பூமிக்கு அடியில் வாழ்கிற ஜீவராசிகளுடைய உலகம் வேற. அதை நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாது. இப்போ நம்ம வாழ்கிற இந்த உலகத்தை மட்டும்தான் நம்ம கண்ணில் பார்த்துக்கிட்டு இப்படி தான் உலகம் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா இதுவே ஒரு கற்பனை உலகம். இந்த உலகம் உண்மை என்று நம்ம நம்பிக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கையை வந்து நம்ம இப்படியே வாழ்ந்துட்டு கொண்டு போய்க்கலாம். ஆனால் கீழ்நிலை உலகம் ஜீவராசிகள் வாழ்க்கைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த உலகமே வேறு. அதை நீங்கள் மனதில் கூட கற்பனை பண்ண முடியாது. அந்த வாழ்க்கை வாழும்போது தான் அதனுடைய அனுபவங்கள் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த அனுபவங்கிறத நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். அதுதான் இங்கே ஜீவர்களுக்கான அனுபவ களம். இப்போ நீங்கள் உடம்பை மாற்றி பறவையாக பிறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கே வீடு? ஏதோ ஒரு மரத்தில் தான் நீங்கள் தொங்கிட்டு இருக்கணும். எங்கேயாவது ஒரு மரத்தில் கூடு கட்டி அங்கே தான் படுத்துக்கிட்டு இருக்கணும். அப்போ இந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அப்போ நீங்கள் கரையான பிறந்துட்டீங்கன்னா இங்கேயே மண்ணுக்கடியில் தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கணும். இப்படி தான் வாழ்க்கை. அப்போ இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் நம்ம யோசனை பண்ணி பாருங்கள். இதனால் மனோபாவம் மாறுவதனால, உடம்பு மாறுறதுனால, வாழ்க்கை மாறுவதனால இவ்வளவு விஷயங்கள் மாறுது. அதுக்கு தான் இங்கே பஞ்சீகரணமே நடக்குது அப்படிங்கிறத இங்கே ஆழமாக புரிய வைக்கிறாங்க. அப்போ இங்கே நமக்கான சாதகர்களுக்கான குறிப்பு நீங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுகத்துக்கம் இருப்பது தான் இந்த உலகம். அதற்கு காரணம் நம்முடைய மனோபாவம். அப்போ இங்கே உலக அனுபவங்கள் என்பது எல்லாம் கலந்து தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நிரந்தரமான நிரந்தரம் கிடையாது. அப்போ இதுலேருந்து நம்ம விடுபடணும்னா என்ன பண்ணணும்? இந்த பற்று இந்த வெறுப்புங்கிற ரெண்டு விஷயங்களை விட்டுடணும். இங்கே எதுவுமேதையும் நம்ம பற்றக்கூடாது, எதையும் வெறுப்பு காட்ட வேண்டியது இல்லை. விருப்பு வெறுப்புங்கிற இருமைகளை விட்டுவிட வேண்டும். இந்த உடல் வந்து பஞ்சபூதங்களுடைய கலவை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கலவையின் அடிப்படையில் இந்த உடம்புக்கு நோய் வரும் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடம்பு வந்து நாளடியில் கொஞ்சம் கொஞ்சமாக சிதையும், அது வயோதிகத்துக்கு கொண்டு போகுங்கிறத ஒத்துக்கொள்ள வேண்டும். அதை அனுபவத்தில் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு மரணம் உண்டு என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இங்கே பௌதிக உடம்புல வந்து நீங்கள் அப்படியே காலகாலமாக இருப்பீங்க. 3000 வருஷம் திருமூலர் வாழ்ந்தார், நான் ஒரு 3000 வருஷம் வாழ முயற்சி பண்ணுறேன், நான் கற்பத்தேகமாக உடம்பை மாற்றிக்கிறேன், அதற்காக நான் மூலிகளை எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் நிச்சயமாக உங்களால் 3000 வருஷம் வாழ முடியாது. ஏன்னா யாருமே 3000 வருஷம் வாழ்ந்தவங்க கிடையாது, எல்லாமே புருடா தான். திருமூலர் வந்து ஒரு செயலுக்கு 1 வருடம் எடுத்துக்கிட்டாரு, அதனால் 3000 செயல்கள் எழுதினாரு, 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படின்னா இவங்களாம் புருடா விடுறதுக்கு தான். ஏன்னா 3000 செயல் எழுதுறதுக்கு 3000 வருஷம் வாழணுமா? அல்லது ஒரு 360 நாள் நம்ம உட்காந்து ஒரு செயல் எழுதிட்டு உட்காந்துருப்போமா? லாஜிக்காக யோசனை பண்ணி பாருங்க. ஒரு செயல் எழுதுறதுக்கு ஒருத்தனுக்கு 1 வருஷம் தேவைப்படுமா? 3000 செயல் எழுதுறதுக்கு 3000 வருஷம் தேவைப்படுமா? அதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னா எப்படி வேணால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லக்கூடாது. அதை அப்படியே ஏற்றுக்கிறவன் மூட, அவனுக்கு வந்து அது புரியாது, அவன் அப்படியே ஏற்றுக்குவான். 3000 ஆண்டுகள் வாழ்ந்தாருங்கன்னா ஆமாங்க 3000 ஆண்டு வாழ்ந்தாருங்க அப்படின்னு அவன் நம்புவான். ஆனால் எந்த புத்திசாலி மனிதனோ அவன் தான் சிந்தனை பண்ணி பார்ப்பான், அது எப்படிங்க 3000 வருஷம் வாழ 3000 வருஷம் ரெண்டாவது ஒரு செயல் எழுதுறதுக்கு எனக்கு 1 வருஷம் வேணுமா? சாதாரண ஒரு கவிஞன் இப்போ விட்டால் 10 பாட்டு பாடுவான். இப்போ நம்ம கவிஞர் கண்ணதாசன் எத்தனை பாட்டு பாடி வச்சிருக்காரு. இப்போ கவிஞர் வைரமுத்துக்கிட்ட இப்போ ஒரு 10 லட்சம் ரூபா கொடுக்குற ஒரு பாட்டு எழுதி கொடுத்தா 10 நிமிஷம் எழுதி கொடுத்துருவாரு. அப்போ இது மாதிரி ஒரு செயல் எழுதுறதுக்கு, ஒரு ஸ்லோகத்தை உண்டு பண்ணுறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு எழுதுவாங்களா யாராவதுன்னா? யாரும் அப்படிலாம் எழுத மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை சாத்தியமாக மாற்றுறதெல்லாம் மைண்டு தான். அதனால் நாம் இங்கே புரிஞ்சுக்கணும் பஞ்சீகரணத்தினுடைய நோக்கம் என்ன, இந்த படைப்பினுடைய நோக்கம் என்ன, உலகம் எதற்காக வந்தது, இந்த உலகத்தில் இந்த உடல் எதற்காக கிடைச்சிது, இந்த உடலில் ஏன் மாறுபாடுகள், அந்த மாறுபாடுகளில் இந்த உடல் ஏன் வந்து நோய்வாய்ப்படுது, அந்த நோய்வாய்ப்படுவதனால இந்த உடல் ஏன் சிதைஞ்சு போகுது, அந்த சிதைஞ்சு போகிற உடலுக்கு ஏன் மரணம் வருகிறது அப்படின்னா இது எல்லாமே நியதியில் இருக்குது, ரித்தமில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் வேணாம், நம்மக்கிட்ட இருக்கிற பகுத்தறிவை வச்சு பாதுகாப்பு பண்ணிக்கலாம். உடம்புக்கு நோய் வராமல் நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும். தேவையில்லாத உணவு பழக்கங்களில் போய் சிக்கக்கூடாது, கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுவிட வேண்டும். அதாவது உடம்பை சிதைக்கிறதுக்கான காரியங்களை செய்யக்கூடாது. வயோதிகத்தை மட்டும் நம்மளால் நிறுத்த முடியாது, மொல்ல மொல்லமாக வயோதிகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த வயோதிகம் வந்தாலும் உடல் தளராமல், உடல் ஆரோக்கியம் குன்றாமல் நம்ம உடம்புல உணவு முறைகளை சரியாக சத்துவ குண உணவுகளை எடுத்துக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா உடம்பு விடும்போது நோய் இல்லாமல் விடலாம், வேற ஒன்றும் நடக்காது. நீங்கள் அப்படியே காப்பாற்றிக்கலாம் முடியாது. படுத்தாருங்க போயிட்டாருங்கன்னு வேணால் சொல்லலாம். உடம்பு விடும்போது நைட்டு போய் படுத்தாருங்க, காலையில் எழுந்திருக்கவே இல்லைங்க, நல்லா சாவுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளால் மற்றவர்களுக்கு சிரமம் இல்லை. பொருளாதார ரீதியாக அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பல லட்சங்கள் செலவு பண்ணங்கிற கஷ்டம் இல்லை. அப்புறம் நோய்வாய்ப்பட்டு பெட்லேயே படுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு அப்புறம் உடம்பு வந்து டாய்லெட் போயிட்டு அங்கே பெட்லேயே டாய்லெட் போயிட்டு அதை அதை வந்து கழுவுறதுக்கு ஒரு ஆள், அதுக்கு ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு பொருளாதார ரீதியாகவும் சிரமம், அப்புறம் குடும்பத்துலேயும் பல சிக்கல்கள், அவங்களுக்கும் அந்த நோயாளிக்கும் அது பெரிய கஷ்டம். பணம் இருக்கு ஒரு ஆளை வச்சு கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், நர்ஸை வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டாலும், நர்ஸு வந்து டெய்லி கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அந்த அம்மாவை படுக்க வச்சாலும், உடம்பு பூரா பெட் ஷோர் வந்துடும். அப்போ பெட் ஷோர் வந்துட்டு அந்த வலி வேதனை அந்த சிரமம் அந்த நோய்வாய் எல்லாம் ஏன், அதுதான் இங்கே வினை பயன்னு சொல்கிறோம். நம்ம முற்பகல் செஞ்ச வினையை பின்னாடி அனுபவிக்கணும். முன்னாடியே நம்ம பாதுகாப்புகிறது தானே புத்திசாலித்தனம், வருமுன் காப்பது தானே புத்திசாலித்தனம், வந்த பிறகு அதை என்னத்தை போய் காப்பாற்ற முடியும். அப்போ நோய் வருவதற்கு முன்னாடி நம்ம சரியான வாழ்க்கை வாழ்கிறோமா அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு பகுத்தறிவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் யாருமே அந்த பகுத்தறிவை பயன்படுத்துவதை பார்க்க முடியறதில்லை. பெரும்பாலான மனிதர்கள் வந்து பகுத்தறிவை பயன்படுத்தாமல் தான் வாழ்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பகுத்தறிவை பயன்படுத்தாமல் வாழ்கிறவங்க தான் இன்றைக்கி இவ்வளோ நோய்வாய்ப்படுறாங்க, இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க, மரணத்தை அடைகிறாங்க. அது ரொம்ப துர்மரணமெல்லாம் நிறைய பேர் பார்க்குறோம். அப்புறம் இன்றைக்கி இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே ஆக்சிடென்ட்டில் செத்து போகிறான், பைக்கு ஓட்டும் போதே ரவுடிசமாக ஓட்டுறான். மனிதனாக பிறந்து கூட அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு தோணலை பார்த்தீங்களா, அதுதான் இங்கே வந்து பிரச்சனை. அது இப்போல்லாம் சோசியல் மீடியா வந்த பிறகு இப்போல்லாம் எவ்வளவு பேர் அந்த யூடியூபுக்காக அந்த ரீல் போடுறதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ரீல் போட்டு விட்டால் நமக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க, அதில் காசு வரும் அப்படின்ட்டு நிறைய பொய்யான ரீல்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் முட்டாள்தனமாக வாழ்கிற வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். இதுக்கு எல்லாமே அடிப்படை என்னென்னா கல்வி திட்டம் தான். கல்வி சரியில்லைன்னா இங்கே எல்லா இடத்துலையும் தப்பு வரும். சாதாரண ஒரு பாமரன்லேருந்து பெரிய பதவியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தப்பை பார்க்கலாம். ஏன்னா பேசிக்காக எஜுகேஷன் ஃபெயிலியருங்கிறதுனால. அப்போ அதுக்கு இந்த மாதிரி பாடங்களை படித்து புரிஞ்சுக்கணும். படைப்பு என்ன, பஞ்சீகரணம் என்ன, இறைவன் யார், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு எல்லாம் புரிஞ்சிட்டா நம்ம வாழ்க்கை சரியாக வாழ்வோம். அப்போ இந்த பாடம் எப்போ படிக்கணும், சின்ன வயசுலேயே படிக்கணும். வயசான பிறகு மரணம் அடையும் போது இந்த வேதாந்தத்தை படித்து, சாகும்போது நம்ம வேதாந்தம் படிச்சுட்டு சாகிறேன்னா அதில் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வீணாக வாழ்ந்துட்டு கடைசியில் சாகும்போது வேதாந்தத்தை படித்து என்ன பண்ணுறது, அது நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம், ஆனால் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாதுல்ல, உடம்பு போயிடுச்சு. அப்போ அப்படி வாழாமல் ஒரு 18 வயசு 20 வயசுலேயே இந்த பாடத்திட்டத்தெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிற வாழ்நாட்களில் ஆனந்தமாக வாழலாம்ல, இந்த உலகத்துக்காக எப்படி உபகாரமாக வாழலாம், என்ன மாதிரி இந்த உலகத்துக்கு நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிற ஆனந்தம் இருக்குது பாருங்கள், அதுதான் உண்மையான வாழ்க்கை. அதை வந்து அடையணுங்கிறத ரிஷிகள் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதற்கான கல்வி முறை தான் நம்முடைய குருகுல கல்வி, அப்படி தான் கொடுத்தாங்க சின்ன வயசுலேயே இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்கன்ட்டு. அப்போ இங்கே சாதனைன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு சாதகர்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இங்கே எந்த அனுபவத்தையும் நீங்கள் தேடக்கூடாது. அதே மாதிரி இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் அடைஞ்சிட முடியுமானா, அப்படியெல்லாம் எல்லாம் அடைஞ்சிட முடியாது. இது ஒரு கலவை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அடைய வேண்டியது என்ன, விவேகத்தை மட்டும்தான் அடையணும். இந்த மனித பிறவியினுடைய நோக்கம் என்ன, பல்வேறு கலவைகளில் பல்வேறு உடல் கிடைச்சிருக்கு, ஆனால் எனக்கு அரிதான உடல் கிடைச்சிருக்கு, எனக்கு வந்து இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு, பஞ்சபூத சேர்க்கையில் எனக்கு மனித உடல் கிடைச்சிருக்கு. அப்போ அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்கிற இந்த மனித உடலை வச்சு என்னுடைய விவேகத்தினால நான் வந்த வேலையை முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறவன் மனித பிறவியின் மகத்துவம் அறிந்தவன் என்று இந்த பாடலில் இந்த செயலில் புரிய வச்சுட்டார். அப்போ பஞ்சீகரணம் என்றால் விவேகம் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் பஞ்சீகரண விவேகம் என்று இங்கே பார்க்கிறோம். அது இந்த 27வது செயலில் பார்க்குறோம். அடுத்து 28. கைரண்ட ஸ்தத்ர புவன போக்கிய போகாஸ்திர யோத்பவகா திரண்ய கர்ப்பகா ஸ்தூலே ஸ்மின் தேகே வைஸ்வானரோ பவேத் தைஜசா விஸ்வதாம் யாதா தேவ திரியங் நராதயகா அப்படிங்கிறார். இந்த செயலில் 28வது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தா, இங்கே பஞ்சீகரிக்கப்பட்ட பஞ்சபூதங்கள் உண்டாயிடுது, அந்த பஞ்சபூதங்களினாலே இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட பிரபஞ்சம் வந்து எப்படி படைப்பு நடந்திருக்குன்னா, பஞ்சீகரணத்தினால பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கு. அங்கே அனுபவிக்கப்படுபவைகள் அனுபவிப்பவன் ஆகியவற்றின் ஆதாரமாக இது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த நிலையில் ஹிரண்ய கர்ப்பன் இந்த ஸ்தூல உடல்களில் வைஸ்வானரன் ஆகின்றான் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்கே நனவு நிலையினுடைய தாத்பரியத்தை இந்த செயலில் புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறார் அப்படின்னா, இப்போது ஹிரண்ய கர்ப்பன் என்ன பண்ணுறான், நம்ம போன செயலில் பார்த்தோம். இப்போ நீங்கள் ஒரு கனவு கண்டீங்கன்னா உங்களுக்கு பேர் தைஜசன், ஈஸ்வரன் வந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் கனவா பார்த்துக்கிட்டு இருந்தா அவனுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பன். அப்போ ஹிரண்ய கர்ப்பனா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் வந்து அப்படியே தூங்கிட்டே இருப்பானா, கனவு கண்டுகிட்டே இருப்பானா, இல்லை. அப்போ அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுவான், கனவு களைஞ்சி எழுந்திருப்பான். அப்போ ஈஸ்வரன் கனவு களைஞ்சி எழுந்துட்டா அவனுக்கு நனவு உலகம் வரணும் இல்லை. இப்போ நமக்கு கனவு களைஞ்சி நம்ம எழுந்துட்டா நமக்கு நனவு உலகம் வருது. அந்த நனவு உலகத்தில் தான் நம்ம என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு தெரியும். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம யாருன்னு தெரியாது. விழிச்சு எழுந்த உடனே நான் டாக்டருங்க, நான் இன்னைக்கு டாக்டர் வேலைக்கு போகணும் அப்படின்னு காலையில் எழுந்து அவர் ஆஃபீஸ் கிளம்பிடுவார். ஒருத்தர் நான் வக்கீலுங்க, நான் இப்போ கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு எழுந்து அவர் கோர்ட்டுக்கு போயிடுவார். அப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உத்தியோகம் வாழ்க்கை முறை எல்லாம் வச்சு நம்ம நனவு உலகத்தை எப்படி அனுபவிக்கிறோமோ அந்த மாதிரி ஈஸ்வரனுக்கு ஒரு நனவு உலகம் வேணும் இல்லையா? ஏன்னா எல்லாமே படைப்பு தானே, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு படைப்பு தானே. அப்போது திரண்ய கர்ப்பனாக இந்த உலகத்தில் எல்லாமே கனவாக பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரன் வந்து தானே விழிச்சுக்கிறான் பாருங்க. அந்த விழிப்பு நிலையில தான் இந்த ஸ்தூல உடல்களுடைய நிலை எல்லாமே நனவாக மாறுது. இதுக்கு வந்து வைஸ்வானரன்னு பேர். இப்போ வைஸ்வானரன் அப்படின்னா இங்கே சூட்சம சரீர அபிமானம் கொண்ட, இப்போ நம்மளை மாதிரி கனவு காணுகின்ற ஒரு நிலையில் நம்ம தைஜசனாக இருக்கிறோம். ஸ்தூல உடல் அபிமானம் வந்து நமக்கு விழிச்சுக்கிட்ட பிறகு அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? அதுக்கு பேர் விஸ்வன் என்று இங்கே நமக்கு ஜீவர்களுக்கு ஒரு பேரை கொடுக்குறாங்க. இங்கே வேதாந்த சாஸ்திரம் எப்படி அழகாக பேர் கொடுக்குதுன்னா, இப்போ நீங்கள் கனவு காணும்போது தைஜசன், ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது பிராங்கன், நீங்கள் விழிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விஸ்வன் என்று பெயர். அப்போ இங்கே விஸ்வன் அப்படின்னா வைஸ்வானரன் அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த உலகம் என்று பெயர். அதாவது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டில் விஸ்வம் என்றால் உலகம். அப்போ விஸ்வம்னா இந்த உலகமாகத்தான் நம்ம எல்லாமே இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே இதில் தான் இருக்கிறோம், தெரியாமல் நம்ம வந்து பிரித்து பார்க்கறது தான் இங்கே பேதமே. அப்போ இங்கே நம்ம விழிப்பு நிலையில தான் நம்ம விஸ்வன் என்று நம்ம உணர்றோம். அப்போ இந்த விஸ்வ நிலையை நம்ம ஜீவனாக இருந்தால் விஸ்வன் ஆகிறோம், ஈஸ்வரனாக இருந்தால் வைஸ்வானரன் ஆகிறான். வைஸ்வானரன் அப்படின்னா எப்படி அவனுக்கு என்ன உடம்புங்க, விழிச்சுக்கிட்ட உடம்பு என்னங்க அவனா? அவன் சூரியனாக இருப்பான், சந்திரனாக இருப்பான், விண்மீன்களாக இருக்கிறான், மற்ற கோள்களாக இருக்கிறான். அதாவது புதன் இருக்குது, செவ்வாய் இருக்குதுன்னு நம்ம சனி கிரகங்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரி எல்லா கோள்கள், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஈஸ்வரனுடைய உடம்பு. அப்போ இங்கே எல்லாமே ஈஸ்வரன் தான் இருந்து இயக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவன் விழிச்சுக்கிட்ட பிறகு இந்த உலகம் இயக்கத்துக்கு வந்துடும். அப்போ இந்த உலகம் பார்க்குறான், ஈஸ்வரன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னா அதுக்கு பேர் வைஸ்வானரன், அவன் நனவு நிலையில் இருக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். ஈஸ்வரன் தூங்கிட்டா கனவு நிலைக்கு போயிட்டான், அதுக்கு திரண்ய கர்ப்பன்னு பேர். இப்போ இது மாதிரி ஈஸ்வரனே வந்து ஒடுங்கிட்டான்னா ஒட்டுமொத்த உலகமும் ஒடுங்கிடும், ஒட்டுமொத்த பிரபஞ்சமே லயமாயிடும். அப்போ இது மாதிரி இங்கே ஈஸ்வரன் எதிக்குள்ள நடக்கிற விஷயமும் இங்கே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சராசரி மனிதனாக ஜீவனாக நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலையும் மூன்று நிலைகளில் நமக்கு இப்போ வந்து என்ன உடம்பு விழிப்பு நிலையில் கிடைச்சிருக்குன்னா விஸ்வன் என்ற நிலையில் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த விஸ்வ நிலையில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, தேவர்கள் இருக்கிறாங்க, மனிதர்கள் இருக்காங்க, மிருகங்கள் இருக்காங்க, எல்லாருமே விஸ்வனாக தான் இருக்காங்க. ஏன்னா விஸ்வம்னால் இந்த உலகம்ங்கிறதுனால இந்த உலகத்தில் எல்லாருமே ஒட்டுக்காத்தான் இருக்கிறோம். அப்போ நம்ம எல்லோரும் ஒவ்வொரு தகுதியை அடைஞ்சிருக்கிறோம். அந்த ஏன் தகுதி மாறுதுன்னா மனோபாவம் தான். அதை இங்கே புரிய வைக்கிறார். அதை புரிய வச்சுட்டு இப்போ இந்த ஸ்தூல உலகத்தினுடைய முழுமையான நிறைவு எப்படி அப்படின்னா, இந்த பஞ்சீகரணம் மூலம்தான் இந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள் உருவானதுன்னு சொன்ன வித்யாரண்யர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்தூல பூதங்களிலிருந்து முழு ஸ்தூல பிரபஞ்சம் எவ்வாறு நிறைவடைகிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இங்கே சொல்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, இந்த அண்டம் என்ற அண்ட சராசரம் இருக்கு இல்லையா, அண்ட சராசரம்னு சொல்லும்போது என்ன, அதில் எல்லாமே அடங்குது. சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, விண்மீன்கள் இருக்குது, ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இருக்குது. அதில் பூமிங்கிற ஒரு பந்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை இருக்குது, நம்முடைய வாழ்க்கை போல மற்ற ஜீவர்களுடைய வாழ்க்கை இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வைபவம் இந்த பிரபஞ்சம். அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்டம் இருக்கு இல்லையா, பேரண்டம் இருக்கு இல்லையா, அந்த பேரண்டத்தை நம்ம உலகம் என்று சொல்கிறோம். அப்போ இந்த பேரண்டத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் உடல்கள் எதற்காகன்னா அனுபவிக்கப்படுவதற்காக வந்திருக்கு. அப்போ இங்கே அனுபவிப்பவர்கள் எல்லாம் யாருன்னா, அனைத்துக்குமான ஸ்தூல ஆதாரத்துக்காக இங்கே அனுபவத்துக்காக உடம்பெடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஹிரண்ய கர்ப்பன் இப்போ என்னவா மாறிட்டான், தூங்கிட்டு இருந்தவன் விழிச்சுக்கிட்டான், கனவு கண்டுகிட்டு இருந்தவன் விழிச்சுக்கிட்டான். அப்போ இப்போ ஹிரண்ய கர்ப்பன் வைஸ்வானரனாக மாறிட்டான். அப்போ ஹிரண்ய கர்ப்பன் எல்லாருடைய உலகத்தையும் எடுத்து கனவு கண்டுகிட்டு இருக்கும்போது சமஷ்டி சரீரத்தினுடைய அபிமானியாக இருந்தான். சமஷ்டி சூக்ஷம சரீர அபிமானத்தில் இருந்தான். சூக்ஷம சரீரம்னா கனவு நிலை. இப்போ வைஸ்வானரனாக மாறும்போது இங்கே சமஷ்டி ஸ்தூல சரீர அபிமானத்துக்கு வந்துட்டான். இப்போ நாமளும் அப்படி தான் வந்துட்டோம். நாமளும் கனவு காணும்போது சூக்ஷம சரீரத்தினுடைய அபிமானத்தில் தைஜசனாக இருந்தோம். இப்போ நம்ம விழிச்சுக்கிட்ட உடனே நமக்கு உடம்பு தெரியுது, உலகம் தெரியுது. அப்போ இங்கே ஸ்தூல பரிவுரல் நமக்கு தெரியறதுனால இப்போ நமக்கு வெஸ்டி ஸ்தூல சரீர அபிமானத்துக்கு பேர் விஸ்வன், அதுவே வந்து சமஷ்டி ஸ்தூல சரீர அபிமானத்துக்கு பேர் வைஸ்வானரன். அப்போ வைஸ்வானரன் அப்படின்னா ஈஸ்வரன் நிலையில் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் நனவில் பார்க்குறவன் ஈஸ்வரன், தனித்த எனக்கான உலகத்தை நனவில் பார்க்குறவன் விஸ்வன். அப்போ இங்கே அபிமானம் என்பது சூக்ஷமத்திலிருந்து ஸ்தூலத்திற்கு மாறினால் நிலை மாறுகிறது அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை இங்கே நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நிலை மாறும்போது நீங்கள் தனிப்பட்ட ஜீவனாக இருந்தால் நீங்கள் விஸ்வன், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாக நான் தான் என்று அபிமானிச்சா நீங்கள் வைஸ்வானரன். இப்படி புரிஞ்சுக்கங்க. வைஸ்வானரன் அப்படின்னா நீங்கள் ஈஸ்வர தன்மைக்குள்ளே வந்து எல்லாம் நானேன்னு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் வைஸ்வானராயிட்டீங்க. அதுவே நீங்கள் கனவு காணுகின்ற உலகத்தில் உங்களுக்கு இந்த உலகம் தெரியல அப்படின்னா நீங்கள் தைஜசன் ஆகிட்டீங்க. அப்படி தான் இங்கே வந்து நம்முடைய ரோல் மாறிக்கிட்டே இருக்குன்னு நம்ம இங்கே கடந்த படத்தில் பார்த்தோம். அப்போ இங்கே தைஜசன் விஸ்வனாக மாறுறான் ஜீவன், அங்கே ஈஸ்வரன் இரண்ய கர்ப்பனிலிருந்து வைஸ்வானரனாக மாறுறான். அப்போ தைஜசன் என்றால் தனி ஜீவன், ஆனால் அவன் வந்து சூக்ஷம சரீர அபிமானி. விஸ்வன் என்றால் தனி ஜீவன், ஆனால் அவன் ஸ்தூல சரீர அபிமானி. அப்போ இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களை நம்ம என்ன சொல்லலாங்க, டைஜஷன் சொல்ல முடியுமான்னா முடியாது. நீங்கள் என்ன கனவாக கண்டுகிட்டு இருக்கீங்க, நீங்கள் நனவு நிலையில் இருக்கீங்க. அப்போ நனவு நிலையில் இப்போ நீங்கள் என்ன அபிமானம் பண்ணுறீங்க, இந்த உடம்பு நான் என்று அபிமானம் பண்ணுறீங்க. அப்போது நனவு நிலையில் ஒரு ஜீவன் இந்த ஸ்தூல சரீரத்தை அபிமானம் செஞ்சான்னா அவனுக்கு பேர் விஸ்வன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து நனவு நிலையில் இந்த ஸ்தூல சரீரம் தான் நான் என்று அபிமானம் பண்ணுற விஸ்வன் நிலையில் நீங்கள் அதை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதன் விளைவு என்ன தெரியுமா, பிறப்புங்கிற இறப்புங்கிற அந்த தேக வேறுபாடுகள் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து பூமியில் வருவதும் போவதுமான பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள்ளே நீங்கள் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அப்படி சுற்றும் போதும் இந்த பிறப்பு இறப்பில் உங்களுக்கு உடல்கள் மாறலாம், அது தேவர்கள் மனிதர்கள் மிருகங்கள் என்ற வகைப்பாடுகளில் உடல்கள் மாறலாம். அதற்கு என்ன காரணம், நீங்கள் ஸ்தூல சரீர அபிமானம் தான் காரணம். அப்போ இந்த பிறப்பு நிலை மாறுபாடுகள் இது எதுவுமே ஆத்மாவுக்கு கிடையாது. இங்கே மனதில் நாம் உருவாக்கிக்கிட்ட உலகத்துக்கு மனோபாவத்துக்கு தான் இதெல்லாம் இருக்குது. அப்போ இது எல்லாமே அபிமான மாற்றங்கள், உபாதி விளைவுகள் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணுங்கிறாரு. அப்போ நீங்கள் யாருன்னா ஆத்மா. நீங்கள் ஒருபோதும் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, நீங்கள் வருவதும் இல்லை போவதும் இல்லை. அப்போ நீங்கள் யார் உண்மையிலேன்னா அந்த ஆத்மா அப்படின்னு நீங்கள் இந்த பிறவியில் இந்த நனவு நிலையில் இந்த விஸ்வனில் வந்து உங்களை ஒட்டுமொத்த வைஸ்வானருடைய ஆத்மாவாகவே நீங்கள் மாறிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க பிரம்மம். அப்போ நீங்கள் வருவதும் இல்லை போவதும் இல்லை. அப்போ இந்த படைப்பே ஈஸ்வர நியதிக்குள்ள உங்களுடைய மாயா சக்தியில் நீங்கள் வைஸ்வானரனா இந்த உலகத்தை படைச்சி அனுபவிச்சு அழிக்கிற மாதிரி ஈஸ்வர நியதிக்குள்ளே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த படைப்பு தொழிலை பண்ணுற பிரம்மாவாகவும் நீங்களே தான் இருக்கிறீங்க, அந்த காக்கும் தொழிலாக இருக்கிற விஷ்ணுவும் நீங்களே தான் இருக்கீங்க, அழிக்கும் தொழிலாகிய ருத்ரனும் நீங்களே தான். அப்போ இங்கே முத்தொழிலையும் புரிகின்ற பிரம்மா விஷ்ணு சிவம் என்று சொல்லக்கூடிய ஈஸ்வரன் நீங்கள் தான் அப்படின்னு எப்போ புரிஞ்சுக்கலாம், வைஸ்வானருங்கிற நிலையில். ஆனால் இல்லை நான் தனி ஜீவன் அப்படின்னா விஸ்வன்கிற நிலையில் நீங்கள் உங்களை தனி உடல் அபிமானத்தை வளர்த்திக்கலாம். இப்படி தான் இங்கே வந்து இருக்குது, படைப்பு இருக்குது அப்படிங்கிறது இங்கே பஞ்சீகரணத்தின் அடிப்படையில் புரிய வைக்கிறார். அப்போ இங்கே நமக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னா, இப்போ நான் மனிதன் அப்படிங்கிற அபிமானம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த விவகாரம் உங்களுக்கு உண்மையாக தான் தெரியும். இந்த உலகம் என்பது உண்மையாக தான் இருக்கும். அப்போ உண்மையாக இந்த உலகம் எப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா வியாபகாரிக சத்தியத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் இந்த மனித பிறவியில் இந்த விஸ்வன்கிற இந்த விழிப்பு நிலையில் விவேகத்தினால் நீங்கள் விழிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த ஒரு சத்தியத்தை பிடிச்சிக்கலாம். அந்த சத்தியத்துக்கு பேர் பாரமார்த்திக சத்தியம், அதுதான் பிரம்மங்கிற நிலைப்பாடு. அந்த நிலைக்கு நீங்கள் போன பிறகு அங்கே அபிமானம் கிடையாது, உலகம் கிடையாது, ஏன்னா இருப்பது இருப்பு மட்டுமே. அதுதான் பாரமார்த்திகம் என்ற இறைநிலை, பிரம்மநிலை. அப்போ அந்த இறைநிலை பிரம்ம நிலையை வந்து எந்த இடத்துல நம்ம அனுபவமாக்க முடியும், எந்த இடத்துல நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா இந்த விஸ்வன்கிற மனித உடலுக்குள்ள விழிப்பு நிலையில் நம்ம இருக்கும்போது தான் இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் மூலமாக விவேகத்தை அடைஞ்சி அனுபவமாக்க முடியும். நீங்கள் டைஜஷனாக இருந்தாலும் இந்த உலகம் உங்களுக்கு எதற்காக என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியாது. நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் பிராங்கினாக போனாலும் உங்களுக்கு புரியாது. அங்கேயும் நீங்கள் அவித்தையில் தான் இருப்பீங்க, இங்கேயும் அவித்தையில் தான் இருப்பீங்க. ஆனால் விஸ்வனாக மாறி இந்த விழிப்பு நிலையிலையும் நீங்கள் அவித்தையில் தான் இருக்கிறீங்க. ஆனால் அந்த அவித்தை தான் அஜ்ஞானம் தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் அந்த அஜ்ஞானத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு விசேஷத்தன்மை தான் இந்த மனித உடல் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மனித உடலில் கொடுக்கப்பட்ட பகுத்தறிவு பரிமாணத்தை பயன்படுத்திக்கிட்டு இது மாதிரி உயரிய அத்தியாத்ம ஞான கல்வியை கற்றுக்கொண்டு இந்த விவேகத்தை விசாரித்து பார்த்து இந்த படைப்பினுடைய நோக்கம், இங்கே இறைவன் யார், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு புரிய வரும்போது, நீங்கள் விஸ்வன்கிற நிலையை கடந்து வைஸ்வானர்ங்கிற இந்த நனவு உலகத்தை என்னுடைய படைப்பு தான், நான் தான் எல்லாமா இருக்கிறேன்னு புரிஞ்சிக்கும் போது, இது எல்லாமே என்னுடைய சக்திங்கிற அந்த உயர் பரிமாண பிரம்மனாக நீங்கள் மாறிடுவீங்க. அப்போ தான் உங்களுடைய படைப்பே இந்த உலகம், நான் இருக்கிறதுனால இந்த உலகம் இருக்குது, அப்போ என்னுடைய இருப்புனால் இங்கே எல்லாம் இருக்கிறதுங்கிறது புரிஞ்சிடும். அப்போ தான் உங்களுக்கு இந்த பிறப்பு பற்றிய பயம் இருக்காது, உடல் அபிமானம் இருக்காது, அந்த மாதிரி எதுவுமே உங்களை விட்டு நீங்கிடும். அப்போ இங்கே சாதனை வந்து எங்கே முடிவடையுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஸ்வன் ஆகாமல் தைஜசனும் ஆகாமல் அவற்றை அறியும் சாட்சியாக நிலை கொள்வதில் மட்டுமே உங்களுக்கு சாதனை நிறைவடைகிறது என்று இங்கே சொல்ல வராது. அப்போ நம்ம இந்த இடத்துல இதுதான் புரிஞ்சுக்கணுங்க. நம்ம வந்து இந்த மனித பிறவியில் பிராங்கன்லையும் உங்களை தெரிஞ்சிக்க முடியாது, தைஜசன்லையும் உங்களை தெரிஞ்சிக்க முடியாது, விஸ்வன்லையும் உங்களை தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அந்த விழிப்பு நிலையில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பரிணாமத்தினுடைய வளர்ச்சி ஆகிய இந்த மனித உடலை கொண்டு ஆறாம் அறிவு பரிமாணத்தில் உங்களுக்கு இருக்கிற மனோபாவத்தை மாற்றி, இங்கே நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படிங்கிற கேள்விகளை உங்களுக்குள்ளே எழுப்பி இதற்கான விடை தேடி நீங்கள் அலையும் போது மட்டும்தான் அதற்கான பாதை திறக்கப்படும். அப்போ தான் அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அது உங்களுக்கு சாத்தியமாகும் போது நீங்கள் இந்த இடத்துல அந்த நானே ஆத்மா அறிவு அப்படிங்கிற நிலை கொள்ள முடியுங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே சூட்சமும் தூளமும் எனக்குள் தோன்றுகின்றன, நான் அவற்றை அறியும் எதிலும் சம்பந்தப்படாத சாட்சி மாத்திரமே அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஜீவ ஜகத்து புரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், ஜீவ ஜகத்துக்கான விவேகம் புரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், அதுதான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் என்று அர்த்தம். அதாவது நிறைய பேர் வந்து இந்த பாடங்களை படிக்கும்போது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னா என்னங்கன்னு கேட்பாங்க. இங்கே ஜீவனும் ஈஸ்வரனும் எப்படிங்க ஒன்றாகிறதுன்னு கேட்பாங்க. இங்கே ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று ஆக வேண்டியதே இல்லை, ஒன்றா தான் இருக்குது. அது தெரியாததுனால நம்ம பேதமையினால ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறுங்கிற அந்த இருமைக்குள்ளே இருக்கிறோம். இப்போ நாம் இந்த பாடத்திட்டத்தில் வந்து இதெல்லாம் புரிஞ்ச பிறகு இங்கே ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றே என்ற நிலைப்பாட்டுக்குள்ளே நம்ம நிலையாக நிற்க முடியும் என்று கூறி நேரம் கருதி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். ஓம் தத்சத்.